الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني يفقهوا قولي அளவற்ற அருளாளனும் நிகரல் அன்புடனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, வார வாரம் நடைபெறக்கூடிய எங்களை இந்த மார்க்க விளக்க வகுப்பில் கடந்த வாரங்களிலே நாங்கள் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை தொடர்பாக அந்த கொள்கை விளக்கத்தை நாங்கள் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையிலே கடைசியாக நாங்கள் இரண்டு வாரங்களாக வெற்றி பெற்ற கூட்டத்தினுடைய கொள்கை என்ன, வெற்றிக்குரியவர்கள் இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும், மிக முக்கியமாக நாளை மறுமையில வெற்றி பெற்ற கூட்டத்தினராக நாங்கள் எங்களை ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அந்த கொள்கை, அந்த வெற்றி பெற்ற கூட்டத்தினுடைய கொள்கை என்ன என்பது தொடர்பாக நாங்கள் கடந்த இரண்டு வகுப்புகளில் பார்த்தோம். அன்புக்குரிய சகோதரர்களை, அந்த வகையில் இந்த வகுப்பில் நாங்கள் பார்க்க இருக்கிறேன் சொன்னால், கடைசியாக நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் எங்களது வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டு, அவர்களை முன்னுதாரணமாக ஏற்றுக்கொண்டு, எங்களது எல்லா வாழ்க்கையினுடைய எல்லா சந்தர்ப்பங்களிலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல், செயல், அங்கீகாரம் இவற்றையெல்லாம் நாங்கள் என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற அந்த விஷயங்களை நாங்கள் பார்த்தோம். அந்த வகையில் வந்து மிக முக்கியமாக வந்து எல்லா சிறப்புகளிலும் வந்து என்ன, சமுதாயத்துக்கு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு நன்மையையும் சொல்லாமல் விடவில்லை, எந்த ஒரு தீமையையும் எச்சரிக்காமல் விடவில்லை என்ற இந்த விஷயத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்புவதில் வந்து நாங்கள் கட்டாயமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாத எதுவாக இருந்தாலும் கூட யாரு சொன்னாலும் அது நன்மையாக ஆக முடியாது, மார்க்கமாக ஆக முடியாது, மார்க்க அங்கீகாரமாக வழங்கி இதற்கு இத்தனை நன்மைகள் பதியப்படும் என்று சொல்லி சொல்ல முடியாது. அதே நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுக்காத, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்காத ஒன்றை வந்து ஒருவர் ஒரு மார்க்க அறிஞரோ அல்லது ஒரு மார்க்கத்தை படித்தவரோ அல்லது மார்க்கத்தை படிக்காத யாராக இருந்தாலும் கூட ஒருவர் வந்து அதனை வந்து இது கூடாது, இது வந்து ஹராம், இது வந்து தடுக்கப்பட்டது அப்படி என்று சொல்லி என்ன செய்ய முடியாது, ஒரு விடயத்தை எச்சரிக்க முடியாது என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்ட நோக்கமே இதுதான், மக்களுக்கு வந்து நன்மை எது, நன்மையை கொண்டு ஆர்வப்படுத்துறது, நன்மைகளை சொல்லிக் கொடுக்கிறது, அதே நேரம் தீமையை வந்து தடுக்கிறது, தீமைகளை அனைத்தையும் எச்சரிக்கை விடுக்கிறது. எனவே இந்த விஷயத்தில் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு குறையையும் வைத்துவிட்டு செல்லவில்லை, எந்த ஒரு குறையையும் அவர்கள் வைக்கவில்லை என்பதனை முழுமையாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே நேரம் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வெற்றி பெற்ற கொள்கையுடையவர்களுடைய மிக முக்கியமான கொள்கைகள் ஒன்றுதான், அதாவது வேதங்கள் தொடர்பான நம்பிக்கை, அல்லாஹு தாலாவுடைய ஏகத்துவம் தொடர்பான நம்பிக்கை, ஏகத்துவத்துக்கு எதிரான இணை வைத்தலை விட்டும் தூரமாக இருப்பது, நபிமார்களை பற்றிய நம்பிக்கை, அதிலும் குறிப்பாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களது வழிகாட்டியாக, தூதராக, எங்களது முன்மாதிரியாக எடுத்துக்கொள்வதால், அதே நேரம் வேதங்கள் தொடர்பான வேதங்களை அல்லாஹு தாலா நினைச்சுதான், வேதங்களையும் தூதர்களையும் அல்லாஹு தாலா அனுப்பியதன் நோக்கம், அவர்களை வேதங்களை அனுப்பியதும், தூதர்களை அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் வந்து ஒரு தூதர்களை தெரிவு செய்ததும் வந்து மனித சமுதாய நேர்வழி பெற வேண்டும், வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெற்ற கூட்டத்தினராக மக்கள் மாற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹு தாலா வந்து என்ன செஞ்சிருக்கிறான், இப்படி தூதுவர்களை அனுப்பி வைத்திருக்கின்றான். இப்படி அல்லாஹுவால் வந்து அனுப்பப்பட்ட தூதுவர்கள் ஆயிரக்கணக்கான, இலட்சக்கணக்கான தூதுவர்கள் இருக்கிறார்கள். பேர் குர்ஆனிலே பேர் குறிப்பிடப்பட்ட 25 தூதுவர்களை, நபிமார்களை நாங்கள் பார்த்தோம். அப்போ இந்த நபிமார்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும், அவர்களை நாங்கள் வேற்றுமை பாராட்டக்கூடாது, அவர்களை இவர் சிறந்தவர், இவர் வந்து சிறப்பு குறைந்தவர் அப்படியெல்லாம் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது என்ற அந்த விஷயங்களிலும் என்ன செய்யணும், ஒரு முஸ்லீம் மிக தெளிவான நம்பிக்கையில் இருக்க வேண்டும். அதே நேரம் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த தூதுவர்கள் எந்தெந்த சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்டாலும் கூட, அவர் எந்த சமுதாயத்துக்கு வந்தாலும் கூட, அவர் கொண்டு வந்த மார்க்க சட்டங்களில ஒரு சில வித்தியாசங்கள், அந்தந்த சமுதாயத்துக்கு ஏற்றாற்போல சில சில மார்க்க சட்டங்களிலே வேறுபாடுகள் இருந்தாலும் கூட, அவர்கள் கொண்டு வந்த கொள்கையிலே வந்து வேறுபாடு கிடையாது. அவர்கள் கொண்டு வந்த அடிப்படை கொள்கை வந்து எல்லா நபிமார்கள் கொண்டு வந்த கொள்கையும் ஒரே கொள்கை தான், அது அதாவது அல்லாஹை மட்டும்தான் இந்த உலகத்தில் வந்து மக்கள் வணங்க வேண்டும், அதே நேரம் அல்லாஹ் அல்லாத எதையுமே வணங்கக்கூடாது என்பதை சொல்வதற்காக வேண்டித்தான் ஒவ்வொரு நபிமார்களும் அனுப்பப்பட்டார்கள் என்ற இந்த அடிப்படையும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த விஷயங்களில் வந்து நாங்கள் கட்டாயமாக நம்பியாக வேண்டும். அதே நேரம் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வெற்றி பெற்ற கூட்டத்தினருடைய இன்னொரு மிக முக்கியமான விஷயம் தான் விதியை நம்புவது. இப்போ நாங்கள் ஈமானுடைய அடிப்படையில் நாங்கள் இங்கே பார்த்தோம், நாங்கள் கொள்கையுடைய விஷயத்தில் ஈமானுடைய அடிப்படையில் பார்த்தோம், அல்லாஹ்வை நம்புறது, அல்லாஹ்வுடைய தூது வேதங்கள் நம்புறது, மலக்குமார்கள் நம்புறது, வேதங்கள் நம்புறது, தூதுவர்கள் நம்புறது, மறுமை நாள் நம்புறது, விதியை நம்புறது, இந்த ஆறு விஷயங்களை நம்பினா தான் ஒரு மனிதன் செய்யும், அவருடைய நம்பிக்கை கோட்பாட்டில் வந்து அவன் இந்த ஆறு அடிப்படைகளை நம்பியாக வேண்டும். அப்போ அப்படி நம்பினால்தான் அவன் வந்து உண்மையான முஸ்லீமாக மாற முடியும். அப்போ அந்த அடிப்படையில் வந்து விதியை நம்புவது, விதி அதாவது மனிதர்களுக்கு நடக்கக்கூடிய நல்லது கெட்டது அனைத்தும் வந்து அல்லாஹுடைய ஞானத்தின் பிரகாரம், அல்லாஹுடைய ஏற்பாட்டின் பிரகாரம், அல்லாஹு தாலா ஏற்கனவே எழுதி வைத்ததன் பிரகாரம் தான் அவை அனைத்தும் என்ன செய்கின்றது நடக்கின்றது. அவனுக்கு அறியாமல், அவனுக்கு தெரியாமல் இந்த உலகத்தில் என்ன எதுவுமே நடைபெறாது என்ற இந்த விஷயங்களையும் என்ன செய்ய வேண்டும், கட்டாயமாக நாங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மனிதர்களுக்கு எவ்வளவுதான் இந்த கொள்கை தொடர்பான விஷயங்களில் வந்து தெளிவிருந்தாலும் கூட ஒரு சோதனை வரும்பொழுதோ பிரச்சனை வரும்பொழுதோ கஷ்டம் வரும்பொழுது என்ன செய்கிறார்கள், அந்த சோதனையின் போது திடீரென்று அவருடைய கொள்கையில வந்து தடம்புரல் ஏற்படுவதை பார்க்கின்றோம். அந்த கொள்கையில வந்து அவர்கள்ட்ட வந்து என்ன சில நேரங்களில் வந்து ஈமானையே பறிகொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து சில தீர்மானங்கள் எடுப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், இந்த விதி தொடர்பான நம்பிக்கையில வந்து தெளிவில்லாமல் இருப்பது. விதியில வந்து அல்லாஹு தஆலா எனக்கு நிர்ணயித்தது நடக்கும், அதை வந்து யாராலும் இல்லாமலாக்க முடியாது என்ற அந்த விஷயத்துல வந்து மிக தெளிவாக ஒரு மனிதன் இருக்க வேண்டும். அதனால மனிதர்களுக்கு அல்லாஹு என்ன செய்திருக்கிறான், சக்தியையும் சுய விருப்பத்தையும் கொடுத்திருக்கின்றான். அதாவது விதி என்று சொல்லும் பொழுது முழுமையாக அல்லாஹு தஆலா அப்படியே மனிதர்களுக்கு எந்த ஒரு சிந்திக்கிறதுக்கு எந்த ஒரு சந்தர்ப்பமும் கொடுக்காமல், எந்த ஒரு சுய விருப்பமும் இல்லாமல் எல்லாமே அல்லாஹ் நாடின மாதிரி நடக்கணும் என்று சொல்லி அல்லாஹ் அப்படி அப்படி எழுதி வைத்தது இல்லை. சில விஷயங்களை வந்து மனிதர்களுக்கு என்ன செய்திருக்கிறான், அவர்கள் தெரிவு செய்து கொள்வதற்கு, அவர்கள் அவர்களுடைய சுய விருப்பத்துக்கு, அவர்களுடைய தெரிவிச்சு வந்துடுறதுக்கு அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், விட்டிருக்கிறான் விஷயங்கள் நான் பார்க்கணும். இது சம்பந்தமாக நாங்கள் படிக்கும்போது பார்த்தோம் என்ன, திருமண விஷயங்கள் இது போன்ற அந்த விஷயங்களை வந்து நம்ம தெரிவு செய்கிற நேரம் ஒழுங்கான முறையில் தெரிவு செய்யாம, மார்க் அடிப்படைகளை பார்க்காமல், பின்னால் வந்து அல்லாட நாட்டம் அல்லாஹ் நம்மளுக்கு எழுதினது இதுதான், என்ன செய்ய கட்டிடிப்ப என்ன செய்ய இப்போ ஓட்ட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி சொன்னதுல வேலை இல்லை. அதுக்கு முன்னாடி இஸ்லாமிய செய்திக்கு வழிகாட்டிக்குது, நீங்க இப்படித்தான் பார்க்கணும், இதைத்தான் நீங்க பார்க்கணும், மார்க்கத்தை தான் நீங்க முற்படுத்தணும் என்ற விஷயங்களை இஸ்லாம் சொல்லி இருக்க, இதையெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு பின்னால வந்து எனக்கு விதி, எனக்கு தலைநசீப் ஆயிட்டு, எனக்கு அல்லாஹ் எழுதி வச்சதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்ய முடியாது, விதியை குறை சொல்லவோ அல்லாஹு தாலாவை குறை சொல்லவோ முடியாது என்ற இந்த விஷயங்களையும் நாங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் நாங்கள் என்ன செஞ்சோம், நாங்கள் இந்த வகுப்புடைய ஆரம்ப அந்த விதி தொடர்பான நம்பிக்கையில நாங்கள் பார்த்தோம். எனவே இந்த மாதிரியான விதி தொடர்பான விஷயத்திலும் வந்து மிக தெளிவாக நாங்கள் இருப்பது மிக முக்கியமானதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே நேரம் அன்புக்குரிய சகோதரர்களே, எந்த ஒரு நல்லது கெட்டதையும் தெரிவு செய்யக்கூடியவர்களாகவே என்ன செய்யறான் அல்லாஹு தஆலா வந்து மக்களுக்கு வந்து என்ன செய்யறான், நல்லது கெட்டதை அவர்களுக்கு தெரிவு செய்ததுக்கு சில விஷயங்கள் என்ன செய்யறான், தெரிவு சுதந்திரத்தை கொடுத்து வைத்திருக்கான். அவர்களுக்கு நல்லதையும் தெரிவு செய்து கொள்ளலாம், தீயதையும் தெரிவு செய்து கொள்ளலாம். நல்லதை தெரிவு செய்தால் அவர்களுக்குரிய நன்மை கிடைக்கும், அதற்குரிய கூலி சொர்க்கத்தில் அல்லாஹு தஆலா கொடுப்பான். தீயதை தெரிவு செய்து கொள்வார்னு சொன்னால் அவர்களுக்கு நரகத்துக்கு போக வேண்டி வரும், அதற்குரிய தண்டனைகளை அவர்கள் அனுபவிக்க வேண்டி வரும் என்ற அந்த விஷயங்களையும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், மிக ஆழமாக மிக தெளிவாக நாங்கள் என்ன செய்யணும், நம்பிக்கை கொள்ள வேண்டும். குறிப்பாக நம்பிக்கை கொண்டோருக்கு ஈமான் நம்பிக்கை என்பது வந்து அவர்களுடைய அவர்களுக்கு அல்லாஹு தஆலா செய்யறான் விருப்பமானதாக ஆக்கி வைக்கிறான். நம்பிக்கை கொண்டோருக்கு ஈமானை அல்லாஹு தஆலா ஈமானையும் நல்லவற்றையும் நல்லவற்றை செய்வதையும் அல்லாஹு தஆலா செய்யறான் விருப்பமானதாக ஆக்கி வைக்கிறான். அதே நேரம் வந்து தீயவர்களுக்கு பாவிகளுக்கு அல்லாஹு தஆலா குஃப்ரையும் நிராகரிப்பையும் பாவங்களையும் அல்லாஹு தஆலா செய்யறான் விருப்பமானதாக ஆக்கி வைக்கிறான். நாங்க பார்க்கிறோம் இன்னைக்கு துனியால வந்து இன்னைக்கு அதாவது அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறக்கூடியவர்களை நாங்க பார்ப்போம் சொன்னா பெரும்பாலும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளாதவர்கள். அவர்களுக்கு என்ன செய்யும், எந்த ஒரு பாவம் அவர்களுக்கு பாவம் நாங்க இதெல்லாம் பாவம் நினைக்கிறோம் அது அவங்களுக்கு பாவமா விளங்காது. அவங்களுக்கு ஹராம் ஹலால் வட்டி அல்லது சாராயம் மது மாது எதுவா இருந்தாலும் கூட அவங்களுக்கு என்ன எதுவுமே எந்த தடையும் கிடையாது. அவங்களுக்கு அவங்களுக்கு எதெல்லாம் அவங்களால முடியுமோ அதெல்லாம் அனுபவிச்சுட்டு அவங்களுக்கு போகலாம். அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னால், இந்த மாதிரி யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு தூரமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இதையெல்லாம் விருப்பப்படுத்தி கொடுக்கின்றான். விருப்பப்படுத்தி அவர்கள் என்ன செய்யறார்கள், அந்த ரூட்டிலேயே போய் அந்த அழிவுக்கே போய் கொண்டிருக்கிறார்கள். அதனால யாரெல்லாம் தன்னை நேர்வழியிலே ஆக்கி கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதற்கான முயற்சி செய்யற முஸ்லீம்களாக இருந்தாலும் கூட, இன்றைக்கு முஸ்லீம் சமுதாயத்தில் நாங்கள் வேற பார்க்கிறோம், அதாவது முஸ்லீம் என்ற பெயரோடு வாழ்வான் ஆனா வந்து என்ன செய்யாது, அவன்கிட்ட மார்க்கம் இருக்காது, மார்க்க சட்டங்களை அவன் வந்து பேண மாட்டான், மார்க்கத்தினுடைய வரம்புகளை பற்றி சிந்திக்க மாட்டான். எதையெல்லாம் உலகத்தை அனுபவிக்க முடியுமோ அதெல்லாம் அனுபவிச்சுட்டு போகணும், துணியால ஒருதாக்குதான் நம்ம வாழ கிடைக்குது, வாழ கிடைக்கிற நேரம் எல்லாத்தையும் செஞ்சுட்டு போய்த்திடணும் அப்படின்ற மாதிரி என்ன செய்யறாங்க, நிறைய மக்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்படியாப்பட்ட மக்கள் என்ன செய்யறான்னு சொன்னால் அவருடைய மனோச்சைக்கு தான் அவர் கட்டுப்படுகிறார்கள். மனோச்சைகளை என்ன செய்யறார்கள், கடவுளாக எடுத்துக்கொள்கிறார்கள். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், அதாவது நபியே நீங்கள் அஃபராயித்த மனித்தகத இலாஹு ஹவாஹு, அதாவது நபியை நீங்கள் பார்க்கவில்லையா, ஒரு கூட்டத்தினர் சில மக்கள் வந்து என்ன செய்கிறார்கள், அவருடைய கடவுளாக மனோச்சை எடுத்துக் கொள்கிறார்கள் அல்லாஹ் சொல்கின்றான். அப்ப நாங்க என்ன நினைக்கிறோம், அதாவது அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்குவது, அல்லாஹ் அல்லாதவர்களிடம் சென்று எங்களை தேவையை கேட்பது, அல்லாஹ் அல்லாதவர்களிடம் சென்று நாங்கள் அவர்களுக்காக சுஜூத் செய்வது, இது மட்டும்தான் நாங்கள் என்ன செய்யறோம் இணை வைத்து நினைச்சு கொண்டிருக்கிறோம். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் வந்து பாவ காரியங்களின்பால் தொடர்ந்தும் தூண்டப்பட்டு கொண்டு எங்களுடைய மனோச்சைக்கு கட்டுப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அங்கே வந்து நீங்கள் என்ன செய்கிறீர்கள், அல்லாஹ் அல்லாத மனோச்சையை நீங்கள் வணங்குகிறீர்கள் என்றாகும். அல்லாஹ் அல்லாத மனம் வச்சே நீங்கள் வணங்குகின்றாகும். அல்லாஹ் தலை தான் அல்லாஹ் குர்ஆன் கேட்கிறான், அஃபராயித்த மனித்தஹ நபியை நீங்கள் பார்த்தீர்களா, மனித்தஹத இலாஹஹு ஹவாஹு, அதாவது அவனுடைய கடவுளாக அவன் என்ன செய்யறான், அவனுடைய மனம் வச்சு அவன் எடுத்துக்கொள்கின்றான் அல்லாஹ் தலா சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இது தொடர்பான விஷயங்கள் நாங்கள் படிக்கும்போது சொன்னோம் என்ன, தொழுகையை விடுபவன், பாவச்செயல்களில் இருப்பவன், தொழுகையை விடுபவன் வந்து அவன் அவன் ஒரு ஏகத்துவவாதியாக இருந்தாலும் கூட அவனை அல்லாஹ் தலா அல்லாஹுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், தொழுகை இல்லாதவன் வந்து ஒரு ஒரு காஃபிர் அல்லது ஒரு முஷ்ரிக் என்று சொல்லி இஸ்லாத்துக்கும் தொழுகையை விடுவதற்கும் உள்ள வித்தியாசத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். அப்போ அவன் ஒரு ஏகத்துவவாதியாக இருந்தாலும் கூட அவன் எப்படி காஃபிர் ஆகிறான் சொன்னால், அவன் வந்து என்ன செய்கிறான், அவனுடைய மனோச்சியை கட்டுப்பட்டு அவன் தொழுகையை விடுகின்றான், மனோச்சியை கட்டுப்பட்டு அவன் தொழுகையை விட்டுக் கொண்டிருக்கிறான், மனோச்சியை கட்டுப்பட்டு அவன் பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறான். அப்ப அவன் ஒரு ஏகத்துவவாதியாக இருந்தாலும் அவன் அல்லாஹ் அல்லாத வேறொருத்தரையும் மனங்கள்ல அவன் கொள்கையில மிக தெளிவாக இருந்தாலும் கூட இப்படி அவன் தொடர் பாவ செயல்களில் ஈடுபடும் பொழுது அவன் அங்கே அல்லாஹ் அல்லாத அவனது மனோச்சியை வணங்குகின்றான். மனோச்சியை வணங்குறனா என்ன, அதாவது நாங்கள் யாரை நாங்கள் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் கூட எந்த ஒரு வஸ்தாக இருந்தாலும் கூட அதை வந்து அது அது சொல்றதெல்லாம் நம்ம கேட்டு நடக்கிறோம் சொன்னா அதான் வணங்குறது, அது சொல்றது அனைத்தையும் வந்து கேட்டு நடக்கிறோம் சொன்னால் எல்லா விருப்பு வெறுப்புகளையும் எங்களுடைய விருப்பு வெறுப்புகளையும் வந்து நாங்கள் முற்படுத்தாமல் அந்த குறிப்பிட்ட ஒன்றினுடைய விருப்ப வெறுப்பை நாங்கள் முற்படுத்தினோம் சொன்னால் அதுதான் வணங்குறதுடைய மிக முக்கியமான ஒரு ஒரு வடிவம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி நாங்கள் அதாவது வந்து அல்லாஹ் அல்லாத அல்லாஹ் அல்லாத கடவுள்களை வணங்குவது என்ற இந்த விஷயத்தில் மாத்திரமல்ல, இப்படி நாங்கள் அதாவது பாவ செயல்களில் இஸ்லாத்தினுடைய கடமைகளை செய்வதில் வந்து அக்கறை இல்லாமல் இஸ்லாமிய கடமைகளை செய்வதற்கு தூரமாக நாங்கள் எங்களை ஆக்கிக் கொண்டிருப்போம் சொன்னால் கூட அங்கே எங்களுக்கு மத்தியில் என்ன செய்து இணை வைப்பு வருகின்றது என்ற அடிப்படையும் நாங்கள் என்ன செய்யணும், விலகிக் கொள்ள வேண்டி இருக்கின்றது. அதே நேரம் அன்புக்குரிய சகோதரர்களை, அல்லாஹின் அடியார்களை, இஸ்லாமிய கொள்கைகளில் மிக முக்கியமான இந்த வெற்றி பெற்ற கூட்டத்தினுடைய கொள்கைகளில் மிக முக்கியமானதுதான், ஒரு மூமின் வந்து என்ன செய்ய வேண்டும், அல்லாஹு அல்லாஹுவையும் அவனது வேதம் அவனது தூதர் முஸ்லிம்கள் முஸ்லிம் அதிகாரிகள் பொதுமக்கள் ஆகிய அனைவருக்கும் என்ன செய்ய வேண்டும், அவன் நல்லதை நாட வேண்டும், மார்க்கத்து மார்க்கம் அவனுக்கு எதையெல்லாம் கடமையாக்கியிருக்கின்றதோ அதன்படி என்ன செய்ய வேண்டும், அவன் வந்து நன்மையை ஏவ வேண்டும், யாருக்கு, எல்லோருக்கும், அவனுடைய அவனுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, அது அதிகாரியாக இருக்கலாம், அவனுடைய ஆட்சி தலைவராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் கூட அவன் என்ன செய்ய வேண்டும், நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும், பெற்றோருக்கு நன்மை செய்யறது, இரத்த பந்தங்கள் உறவுகளை வந்து அனுசரித்து நடக்கிறது, சொந்தக்காரர்கள் அண்டை வீட்டார்களுக்கு நன்மை செய்யறது, இன்னும் இப்படிப்பட்ட ஏகப்பட்ட நன்மையான விஷயங்களை இஸ்லாம் சொல்லித் தருகின்றது. அதாவது வெறுமனே இபாதத்துக்கள் என்று சொல்லப்படக்கூடிய தொழுகையை நான் கரெக்டாக தொழுகிறேன், ஜக்காத்தை வந்து கரெக்டாக கொடுத்துட்றேன், ஹஜ்ஜி கடமையை வந்து நான் ஹஜ்ஜிக்கு போயிட்டேன் அல்லது ஹஜ்ஜி கடமையை நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்ய முடியாது, ஒரு முஸ்லீம் வந்து இவ்வளவுதான் இபாதத்து இவ்வளவுதான் வணக்கம் என்று சொல்லி ஒரு வட்டத்தை கீறி கொண்டு அதோடு அவன் வந்து என்ன செய்ய முடியாது, வணக்கங்களை சுருக்கி கொண்டிருக்க முடியாது. மாற்றமாக அவனுக்கு இஸ்லாம் எதையெல்லாம் இந்த மாதிரி இபாதத்துக்கள் என்ற ரீதியாக சொல்லி தந்திருக்கின்றதோ இவை அனைத்திலும் வந்து அது பெற்றோருக்கு நன்மை செய்வதாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய உரிமைகளை பேணுவதாக இருக்கலாம், மனைவிக்குரிய கடமைகளை செய்வதாக இருக்கலாம், அண்டை வீட்டாருடைய உரிமைகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் கூட எல்லா விஷயங்களிலும் வந்து இஸ்லாம் காட்டி தந்திருக்கக்கூடிய அந்த வரம்பை நாங்கள் பேணி நடக்க வேண்டும். அந்த எந்த ஒரு விஷயத்திலும் வந்து வரம்பை மீறி நாங்கள் போகும்போது அங்கே என்ன செஞ்சிடும், அங்கே வந்து இஸ்லாத்தினுடைய வழிகாட்டலுக்கு மாற்றமாக நாங்கள் எங்களை வழிநடத்திக் கொள்ளும் பொழுது அல்லது இஸ்லாத்துக்கு மாற்றமாக நாங்கள் அந்த அந்த மாதிரி எங்களுடைய இரத்த பந்தங்களுடைய விஷயத்தில் வந்து நாங்கள் எல்லை மீறி போகின்ற போது கூட அங்கே என்ன செய்யும், அதுவும் வந்து ஒரு பாவகாரியமாக மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். எனவே நாங்கள் பார்க்கிறோம் இன்றைக்கு சமுதாயத்தில் என்ன சில சில பாவ செயல்களை சில சில குற்றங்களை வந்து என்ன செய்கிறார்கள், அவருடைய வாழ்க்கையில் அவர் சிந்திக்க மாட்டார், சின்ன காலத்திலிருந்தே சிந்திக்க மாட்டார், இது வந்து பிறன்றது அவருக்கு முழுமையாக தெரியும், ஆனால் வந்து இதனுடைய மனைவியை திருப்திப்படுத்துவதற்காக அல்லது தனது பிள்ளைகளை திருப்திப்படுத்துவதற்காக அல்லது தன்னுடைய நாங்கள்லாம் அந்த காலத்திலலாம் நம்ம இதெல்லாம் செய்யலை, இது இப்போ நியூ ஜெனரேஷன், இது புதிய ஒரு வாழ்க்கை, புதிய சமுதாயம், அவங்களுக்காக வேண்டி இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போகத்தான் வேணும், இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சில இஸ்லாம் அனுமதிக்காத செயல்பாடுகளை கூட என்ன செய்கிறார்கள், நடாத்தி கொண்டு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையில் தான் என்ன செய்யறோம், இன்றைக்கு நவீன காலத்தில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த களியாட்ட நிகழ்வுகள், பாடசாலை என்ற பெயரில், கல்வி என்ற பெயரில் எத்தனையோ களியாட்டங்களை இஸ்லாம் அனுமதிக்காத விஷயங்களை எல்லாம் நடத்துகிறார்கள். அது பிழை என்பது எங்களுக்கு 100% தெரியுது, அது பிழை, இது வந்து மார்க்கத்தில் அங்கீகாரம் இல்லாது மியூசிக்கோட அன்பெண் கலப்போட இன்னொரு அண்ணன் கூத்துக்களோட ஆட்டம் பாட்டத்தோட நடக்கின்றது, ஆனால் என்ன செய்யறது, நம்ம இப்போ ஒன்றும் செய்ய முடியாது, இதெல்லாம் சமாளித்து போகத்தான் வேணும், அனுசரித்து போகத்தான் வேணும் அப்படின்னு சொல்லி அப்படி அனுசரிக்கக்கூடிய நினைவை பார்க்க, இது அனுசரிக்கிறது யார் சொன்னது, எந்த மார்க்கத்திற்கு வழிகாட்டி இருக்கின்றது? அப்படிப்பட்ட பாடசாலையில எனது பிள்ளை படிக்கின்ற பாடசாலையில மார்க்க கடமைகளை வந்து சரியாக பேண முடியலையா, அல்லது மார்க்கத்தினுடைய அந்த வரம்புகள் வந்து மீறப்படுகின்றன சொன்னால் அங்கே எனது பிள்ளை படிப்பதற்கு தகுதி கிடையாது, அந்த பாடசாலை நான் வந்து அந்த பிள்ளையை அனுப்ப முடியாது, அந்த 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 இடத்துக்கு ஒரு முஸ்லீம் வர வேண்டும். அப்படி வருகின்ற பொழுதுதான் அவன் வந்து தன்னை என்ன செய்யலாம், ஒரு வெற்றி பெற்ற அந்த கூட்டத்தினுடைய அந்த கொள்கையில வந்து தன்னை ஆக்கிக் கொள்ளலாம். அப்படி அல்லாமல் அவனுக்கு தேவையான போல் வந்து மார்க்கத்தை நெளித்து வளைத்துக் கொண்டு இருப்பான் என்று சொன்னால் அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்ய முடியாது, தன்னை வந்து உண்மையான மார்க்கத்தில் நாங்கள் இருக்கின்றோம், உண்மையான கொள்கையில் இருக்கின்றோம் என்று தங்களை சொல்லிக்கொள்ள முடியாது என்பதை வந்து நாங்கள் என்ன செய்யணும், விலகிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர், இது மட்டுமல்ல, இது அல்லாத இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கின்றது. திருமண விஷயம், திருமண விழாக்கள் நடைபெறக்கூடிய பிதாத்துக்கள், மார்க்கத்தில் அங்கீகரிக்காத விஷயங்கள், மார்க்கத்தினுடைய எல்லையை மார்க்கத்தினுடைய வரம்புகளை மீறக்கூடிய அந்த விஷயங்கள், பிள்ளை பெற்றவுடன் அந்த நடக்கக்கூடிய அந்த அந்த என்ன விழாக்கள், அது சம்பந்தமான அந்த நிகழ்வுகள், இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து என்ன செய்யறோம், நாங்கள் வந்து மார்க்கத்துக்கு மாற்றமாக மார்க்கத்தில் சொல்லாத அமைப்பில் வந்து நாங்கள் என்ன செய்யறோம், நடந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்வோம். அவர்கள் தான் எங்களது மார்க்கத்தை எங்களுக்கு சொல்லித்தர வந்தவர்கள். அவர்கள் சொல்லித்தந்ததுக்கு அப்பால் நாங்கள் போக மாட்டோம் என்பது உறுதியாக இருப்போம் என்று சொன்னால், இந்த கொள்கையில் நாங்கள் உறுதியாக இருப்போம் என்று சொன்னால், நாங்கள் எந்த ஒரு சவாலங்களுக்கு வந்தாலும் கூட, எந்த ஒரு அதாவது நவீனம் என்ற பெயரில் எந்த ஒரு சைத்தானியத்து வந்து எங்க வீட்டுக்குள்ள பூர பார்த்தாலும் கூட அதுக்கு நாங்கள் செய்ய மாட்டோம், அனுமதி அளிக்க மாட்டோம். எனவே இந்த கொள்கையில உறுதி என்பது மிக முக்கியமானதாக இருக்கின்றது என்பதை நாங்கள் என்ன செய்யணும், விலகிக் கொள்ள வேண்டி இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, இதே போன்றுதான் இந்த இறை நம்பிக்கையாளர்கள், இப்படிப்பட்ட இந்த வெற்றி பெற்ற கூட்டத்தை உடையவர்கள் வந்து அவர்களுடைய ஈமான்ல வந்து என்ன செய்வார்கள், அவர்கள் வந்து பரிபூர்ணமாக இருப்பார்கள், நற்செயல்கள் மற்றும் நற்பண்புகளுக்கு சொந்தக்காரர்களாக அவர்கள் இருப்பார்கள். எப்பொழுதும் வந்து என்ன செய்வார்கள், நான் வந்து ஏகத்துவவாதி, நான் வந்து ஏகத்துவத்தில் இதா என்ன உறுதியா இருக்கின்றேன் சொல்லிட்டு அவருடைய பண்புகள், பேச்சு, அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் மார்க்கத்துக்கு முரணாக இருக்கும் என்று சொன்னால், நட்பண்பு உடையவராக இல்லாமல் இருப்பார் என்று சொன்னால், தீய பண்புகளுக்கு சொந்தக்காரர் இருப்பார் சொன்னால், அவருடைய கொள்கையில வந்து ஒரு தெளிவு கிடையாது, அவருடைய கொள்கை வந்து ஒழுங்கான கொள்கையாக இல்லை, அதுதான் அர்த்தம். எனவே கட்டாயமாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த விஷயங்களையும் மிக ஜாக்கிரதையாக நாங்கள் இருக்க வேண்டும். குறிப்பாக உண்மை பேசுறது, நம்பிக்கையோடு நடந்து கொள்வது, அதே நேரம் தீமைகளை விட்டும் பாவங்களை விட்டும் விலகி இருப்பது, இதுவெல்லாம் ஒரு மூமினுக்கு வந்து இருக்க வேண்டிய மிக முக்கியமானதாக இருக்கின்றது. பேசுறதெல்லாம் போய் வாக்களிச்சா மாறி செய்யறது, இதெல்லாம் என்ன செய்யறது, அட்ஜஸ்ட் பண்ணி போகத்தான் வேணும், இந்த காலத்தில் இதெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி என்ன செய்ய முடியாது, நாங்கள் எங்களுக்கு தேவையான மாதிரி ஒவ்வொரு விஷயங்களில் வந்து நாங்கள் மாற்றமாகி கொண்டு போக முடியாது. கட்டாயமாக கொள்கை தெளிவோடு ஒரு மனிதன் இருக்கிறான்னு சொன்னால் அது எப்போ வெளிப்படும் சொன்னால் அவனுடைய செயல்பாட்டில் வர வேண்டும். அவனுடைய செயல்பாட்டில் அவனுடைய நட்பண்புகள் வெளிப்படும் பொழுது தான் அவன் மேலே கொள்கை தெளிவோடு இருக்கின்றான் என்பது வந்து உறுதிப்படுத்தப்படும். அதே நேரம் அன்புக்குரிய சகோதரர்களே, மிக முக்கியமாக இங்கே போடப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் ஒன்றுதான், அதாவது கொள்கை தெளிவு, வெற்றி பெற்ற கூட்டத்தினுடைய கொள்கையில மிக முக்கியமானது என்னன்னு சொன்னால், அவர்கள் வந்து என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய பாதையில போர் புரிவது என்பது மறுமை நாள் வரைக்கும் என்ன செய்யும், நீடித்திருக்கக்கூடிய ஒரு காரியம், இது வந்து எந்த ஒரு காலத்திலும் முடியாத ஒரு விஷயமாகும். மறுமை நாள் வரைக்கும் என்ன செய்யும், அல்லாஹ்வுடைய பாதையில போர் புரிவது என்பது இருக்கக்கூடிய ஒரு அமலாக இருக்கின்றது. இது தொடர்பான விளக்கம் கட்டாயமாக ஒரு முஸ்லீம் இருக்க வேண்டும். இதெல்லாம் பேசக்கூடாது, இதெல்லாம் பேசினா நம்மளை தூக்கி உள்ள போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்ய முடியாது, அதை பற்றி பேசாமல், அதை பற்றி சிந்திக்காமல் நாங்கள் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அதற்குரிய கால நேரங்கள் வரும் பொழுது, அதற்குரிய சூழ்நிலைகள் உருவாகும் பொழுது கட்டாயமாக நாங்கள் அதற்கான ஒரு 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 என்ன ஒரு ஆயத்தத்தோடு நாங்கள் இருக்க வேண்டும் என்பதும் ஒரு இந்த இறை நம்பிக்கையாளருடைய பண்புகளில், இறை நம்பிக்கையாளர் வெற்றி பெற்ற கூட்டத்தினுடைய பண்புகளில் மிக முக்கியமானதாக இருக்கின்றது. அதாவது இந்த மார்க்கத்தை மார்க்கத்தினுடைய இந்த இறை பலியில போராடுவது என்பது மார்க்கத்தினுடைய மிக உன்னதமான ஒரு அமல். இதை வந்து என்ன செய்ய வேண்டும், கல்விக்காக வேண்டியும், இன்னொரு அண்ணன் மார்க்கத்தினுடைய மார்க்கத்தை உயர்த்துவதற்காக வேண்டி, இந்த தீனை வந்து உயர்த்துவதற்காக வேண்டி என்ன செய்ய வேண்டும், போராடுவது மிக முக்கியமாக இருக்கின்றது. அதுல வந்து ஆயுதம் தாங்கி போராடுவது, சத்தியத்தை நிலைநாட்டுவதற்காக போராடுவது, உள்ளத்தோடு போராடுவது, இப்படி பல வேறுபட்ட போராட்டங்கள் இருக்கின்றன. அந்த போராட்டங்கள் எந்த போராட்டமாக இருந்தாலும் கூட அந்த போராட்டத்துக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், தயாரானவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்ற அந்த விஷயத்தை வந்து மிக தெளிவாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது வந்து மார்க்கத்தில் கட்டாயமாக உலமாக்கப்பட்ட கடமைகள் உண்டு. எந்த அளவுக்கு சொன்னால் சில உலமாக்கள் வந்து என்ன செய்கிறார்கள், இஸ்லாத்தினுடைய 5 கடமைகளில் வந்து 6வது கடமையாக இறைவழியில் போராடுவதை வந்து ஆக்கி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த அளவுக்கு வற்புறுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த அளவுக்கு இது வந்து என்ன மிக முக்கியமானது, இது நம்மளுக்கு தேவையில்லை, இது வந்து என்ன ஒரு சாரார் அதை செஞ்சுப்பாங்க, ஒரு இஸ்லாமிய நாட்டில் உள்ள படையினர் அதை செஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்ய முடியாது, இதை வந்து புறந்தள்ள முடியாது. நாங்கள் வந்து சிறுபான்மையாக வாழக்கூடிய நாடுகள் இருந்தாலும் கூட இன்றைக்கு சிறுபான்மையாக வாழக்கூடிய நாடுகள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பார்க்கின்றோம். இந்த பிரச்சனைக்கெல்லாம் மிக முக்கியமான காரணமாக இருப்பேன் என்று சொன்னால் முஸ்லீம்கள் என்ன செய்ய மாட்டார்கள், முஸ்லீம்கள் இதையெல்லாம் எடுத்து போராட மாட்டார்கள், இதையெல்லாம் போராடக்கூடிய ஒரு நிலைமை முஸ்லீம்களுக்கு மத்தியில் உருவாகாது என்பது அவர்கள் நல்லா விளங்கி வச்சுக்கிறாங்க. இதையெல்லாம் எதிர்த்து போராடுவார்கள் என்பதை அவர்கள் தெரிவார்கள் சொன்னால் கட்டாயமாக எங்கள் மீது என்ன செய்ய மாட்டார்கள், அடந்தேற மாட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு நன்றாக தெரியும் நாங்கள் யாரும் என்ன செய்ய மாட்டோம், இது இந்த அளவுக்கு எல்லாம் யோசிக்க மாட்டோம், அதை பத்தி இப்ப யாரும் பேசுறதும் கிடையாது, எந்த ஒரு ஹொத்துபாவிலேயோ எந்த ஒரு பயான் நிகழ்ச்சியோ அதை பத்தி எல்லாம் என்ன செய்யறது இல்லை, பேசுறது கிடையாது. ஜிஹாத் என்ற வார்த்தையை பேசினாலே என்ன அதை நினைச்சே பயப்படுறாங்க, அதை பத்தி பேசுறதுக்கே பயப்படுறாங்க. அந்த அளவு பொது இடங்கள்லயோ அல்லது பொதுமக்கள் 4 மத்தியிலேயோ இதை பத்தி பேசுறதுக்கே பயப்படுறாங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு கோழைத்தனமா மற்ற மக்களுக்கு அடிபணிந்தவர்களாக, மற்ற மக்கள் பெரும்பான்மையாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு அவர்களிடம் இழிவடைந்தவர்களாக வாழக்கூடிய நிலையை பார்க்கின்றோம். இந்த நிலைமை வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த நிலைமை வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எப்படி சொல்றான்னு சொன்னால் திருமதியில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியில் சொல்றாங்க வந்து, அதாவது ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் நீங்க என்ன செய்வீர்கள், நீங்கள் வியாபாரம் விவசாயம் இது போன்றவற்றில் வந்து நீங்கள் முழுமையாக உங்களது கவனத்தை நீங்க திருப்புவீர்கள். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க வந்து நீங்க வந்து மாடுகளுடைய கொம்புகளை பிடித்துக் கொள்வீர்கள், மாடுகளுடைய கொம்புகளை பிடித்துக் கொள்வான்னு சொன்னால் சொல்ல வாரது என்னன்னு சொன்னால் விவசாயத்தில் வந்து அந்த அளவுக்கு என்ன செய்வீர்கள், நீங்க வந்து ஆர்வம் செலுத்துவீர்கள். ஏன்னா விவசாயம் இருக்கக்கூடிய சமுதாயத்தில் அதை விளங்கப்படுத்துவதற்காக அப்படி சொல்றாங்க. மதீனாவில் வந்து பெரும்பாலும் விவசாயம் இருந்துச்சு, அந்த மக்களுக்கு விளங்கப்படுத்துவதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க வந்து இப்படி நீங்கள் கால்நடைகளை வைத்துக் கொண்டு உங்களுடைய வியாபாரம் உங்களுடைய இந்த விவசாயம் இது போன்றவற்றை நீங்க முழுமையாக இருப்பீர்கள், நீங்கள் அதே நேரம் வந்து இந்த ஜிஹாதை வந்து விட்டு விடுவீர்கள், ஜிஹாதை அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடுவதை நீங்கள் விட்டு விடுவீர்கள், இது நம்மளுக்கு கடமை கிடையாது, இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியது கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்க விட்டு விடுவீர்கள். விட்டு விட்டீர்கள் சொன்னால் சல்லத்தல்லாஹு அலைஹிமுதுல் அல்லாஹ்வுத்தல என்ன செய்வான், உங்களுக்கு வந்து இந்த இழிவை வந்து உங்களுக்கு சாட்டுவான், இழிவான ஒரு வாழ்க்கையை சாட்டுவான். நீங்க எவ்வளவுதான் காசு பணத்தோடு இருந்தாலும் எவ்வளவுதான் வசதியாக இருந்தாலும் கூட உங்களுக்கு வந்து ஒரு பயத்தோட கூடிய ஒரு வாழ்க்கையை அல்லாஹ்வுத்தல ஏற்படுத்துவான். உங்களுக்கு வந்து எப்பொழுதுமே வந்து என்ன செய்யும், ஒரு இழிவான ஒரு வாழ்க்கை தான் கிடைக்கும். எவ்வளவுதான் உங்களுக்கு பொருளாதாரம் இருந்தாலும் கூட அந்த பொருளாதாரம் எப்பொழுது பறிக்கப்படுமோ, எப்பொழுது தீ வைக்கப்படுமோ, எப்பொழுது வந்து என்னை வந்து கொல்லுவார்களோ, எப்பொழுது என்னை வந்து கடத்துவார்களோ, என்னை தூக்குவார்களோ என்ற ஒரு பயத்தோட ஒரு இழிவான நிலைமையில் தான் நீங்க வாழ்வீர்கள். இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் நீங்கள் இந்த இறைவழியில போராடுவதை வந்து நீங்கள் விட்டு விடுவீர்கள் ஒரு காலத்தில் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கணும். இந்த செய்திகள் கட்டாயமாக இன்றைய காலத்தில் வந்து ஞாபகப்படுத்தப்பட வேண்டியதாக இருக்கின்றது. ஆக குறைந்தது எங்களை தாக்க வரும் பொழுது தற்காப்புக்காக வேண்டியாவது எதிர்த்து போராடக்கூடிய ஒரு மனநிலை எமது சமுதாயத்தில் வந்து ஏற்படுத்த வேண்டியிருக்கின்றது. ஒரு மனிதனுடைய சொத்தை சூறையாடும் பொழுது, ஒரு மனிதனுடைய செல்வத்தை அல்லது மானத்தை சூறையாடும் பொழுது, தன்னுடைய மனைவி மக்களை வந்து மனைவி மக்களுடைய மானத்தை பறிப்பதற்கு முயற்சிக்கும் பொழுது அப்படியே ஓடி ஒழிந்து கொள்ளுமாறு இஸ்லாம் சொல்லவில்லை. கட்டாயமாக அந்த இடத்துல என்ன செய்யணும், அவனுக்கு முடிஞ்சாலும் முடியாட்டி அவன் போராடணும். அவனுக்கு பெரிய கராட்டி கும்ஃபு அதெல்லாம் தெரியணும்ன்ற அவசியம் இல்லை, பெரிய வாள் கத்தி எல்லாம் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை, அவன் இருக்கிறத வச்சு அவன் போராடணும். அவன் பார்த்துட்டு முடியாது, அவன் முன்னாலேயே அவன் பொண்டாட்டிய மனைவி மக்களை இழுத்துட்டு போறத அல்லது அவன் சொத்தை வந்து படிச்சுட்டு போறத பார்த்துட்டு முடியும், ஒளிஞ்சிக்க முடியாது. கட்டாயமாக அந்த இடத்துல போராடணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டாங்க சஹாபா, கேட்ட நேரத்தை சொன்னாங்க வந்து நீ போராடணும், போராடி நீ கொல்லப்பட்டால் நீ ஷஹீதுன்னு சொன்னார்கள். சரி, நான் போராடி அவன் கொல்லப்பட்டால் அவன் வந்து நரகத்தில் இருப்பான், நீ வந்து உனக்கு எந்த குற்றமும் கிடையாது என்றால் இது வந்து உனது சொத்தை பாதுகாப்பதற்காக, உனது பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்காக, உனது மனைவி மக்களை, உனது மானத்தை, உனது உயிரை பாதுகாப்பதற்காக, தற்காப்புக்காக நீ போராடுவது, தற்காப்புக்காக போராடுவது. இது வந்து இன்றைக்கு நவீன சட்டங்களில் கூட என்ன செய்கிறார்கள், மனிதர்கள் எழுதப்பட்ட சட்டங்களில் கூட அதற்கு வந்து இடமளிக்கி இருக்கிறார்கள். தற்காப்புக்காக ஒரு மனிதன் போராடலாம், தான் வந்து கட்டாயமாக போராட வேண்டும் என்பதை வந்து அனுமதித்திருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களை, இந்த மாதிரியான விஷயங்களை கூட நம்ம பேசாம, இது இந்த சப்ஜெக்டே கிடையாது நம்மளுக்கு, இது நம்ம இதை பத்தி யோசிக்க போராட்டம்ன்றது ஒன்றும் கிடையாது. அது வந்து சும்மா நம்ம என்ன இந்த பாவங்கள் விஷயத்தில் கொஞ்சம் மனதால போராடுறது, அதோட நம்ம நிறுத்திக்கணும். இந்த இறைவழியில் போராடுறதெல்லாம் அதெல்லாம் ஒரு காலத்தில் அது ஹாலித் பின் வலித் ரலியல்லாஹுன்னு யாரு இந்த வரலாறுகளோட முடிஞ்சிருச்சு, இந்த சலாஹுதீன் நஜ்ஜிபி அவங்களோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நாங்க என்ன செய்யக்கூடாது, அப்படி நினைக்க கூடாது என்பதை வந்து மிக தெளிவாக என்ன செய்யணும். விலகி கொள்ள வேண்டியிருக்கின்றது. அப்படி நாங்கள் நினைத்து அதை அப்படியே விட்டுவிடுவோம் என்று சொன்னால், அதை பற்றி சிந்திக்காமல், அதை பற்றி பேசாமல், ஒரு மனிதன் வந்து ஒரு மூமினை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது என்ன சொல்கிறான்னு சொன்னால், ஒரு மூமின் வந்து எப்படி, அல் மூமினுல் கவி ஹைரும் மினல் மூமினல் தஈஃப், அதாவது வந்து ஒரு ஒரு பலஹீனமான ஒருவனை விட ஒரு பலசாலியான மூமின் வந்து அல்லாஹ்விடத்தில் சிறந்தவன் சொல்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் என்று சொன்னால், இது வந்து கட்டாயமாக ஒரு மனிதன் வந்து பலசாலியாக இருப்பது என்பது, வீரத்தோடு இருப்பது என்பது இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பண்பு, மிக முக்கியமான ஒரு ஒரு இஸ்லாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பண்பு. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இதை பற்றி நாங்கள் கொஞ்சம் கூட சிந்திக்காமல் இருப்போம் என்று சொன்னால், எதிர்கால எங்களை சந்தேகங்களுக்கு வந்து என்ன செய்ய முடியாது, நாங்கள் வந்து எந்த ஒரு சிறப்பையும் வந்து வைத்துவிட்டு செல்ல முடியாது. எங்களை விட மிக மோசமான ஒரு இழிவான நிலைமையில தான் அவர்கள் வாழ வேண்டி ஏற்படும். அவர்களுக்கு எங்களுக்கு நாங்கள் இப்போ சொல்லுத மாதிரி தாய் நாடு என்று சொல்லியோ, எங்களுடைய சொந்த பூமி என்று சொல்லியோ, இந்த மாதிரி சொல்றதுக்கு எதுவுமே அவங்களுக்கு இருக்காது. ஏன்னா நாங்கள் இந்த அளவுக்கு விட்டு விட்டு கொடுத்து கொடுத்துருப்போம் சொன்னால், அந்த அளவுக்கு ஒன்றுமே இல்லாம ஒரு நிலை தான் போகும் என்பதை நாங்கள் என்ன செய்யணும், விலகிக் கொள்ள வேண்டியிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, அதே நேரத்தில் வந்து இந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை, இந்த வெற்றி பெற்ற கூட்டத்தினுடைய கொள்கைகள் மிக முக்கியமானது என்னன்னு சொன்னால், இஸ்லாத்தினுடைய முஸ்லிம்களுக்கு மத்தியில் உள்ள ஒற்றுமைக்காக வேண்டியும், அதே நேரம் வந்து முஸ்லிம்கள் முஸ்லிம்களுக்குள்ள என்ன செய்ய வேண்டும், அவர்கள் வந்து ஒற்றுமையாக வாழ்வதற்காக வேண்டும், என்ன செய்ய வேண்டும், தூண்டக்கூடிய ஒரு மனநிலையை ஏற்படுத்த வேண்டும். பொதுவான பிரச்சனைகளின் போது, பொதுவான சமூகம் சார்ந்த சில விஷயங்களின் போது ஒற்றுமையாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும், சில விஷயங்களை வந்து நாங்கள் செய்ய வேண்டியிருக்கின்றது. சமுதாயத்துக்காக வேண்டி, சமுதாயத்தின் நலனுக்காக வேண்டி, கல்விக்காக வேண்டி, இப்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கின்றது, சில விஷயங்களை வந்து செய்ய வேண்டியிருக்கின்றது. சில சந்தர்ப்பங்கள் வந்து முஸ்லீம் அல்லாதவர்களோடு கூட நாங்கள் இணைந்து போக வேண்டியிருக்கின்றது. மனித நேயம் என்ற அடிப்படையில், மனிதாபிமானம் என்ற அடிப்படையில் சில விஷயங்களை வந்து என்ன செய்ய வேண்டி வரும், இணைந்து போக வேண்டியிருக்கின்றது. எனவே நாங்கள் முஸ்லிம்கள் என்று சொன்னால், நாங்கள் வந்து வெற்றி பெற்ற கொள்கை என்று சொன்னால் மற்ற யாரோடும் பேசக்கூடாது, கதையக்கூடாது, நம்ம நேரா பேட்டிக்கணும், காதுல வந்து எதையுமே வாங்கிக்கொள்ள கூடாது, அப்படி என்ற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் நாம் என்ன செய்யக்கூடாது, அப்படி நாங்கள் நினைக்க கூடாது. மக்களுக்கு மத்தியில் இணைப்பையும், உள்ளங்களுக்கு மத்திய நெருக்கத்தையும் இணைப்பையும் ஏற்படுத்த என்ன செய்ய வேண்டும், பாடுபட வேண்டும். பிரிவினை, ஒருவருக்கொருவர் வெறுத்தல், குரோதம் கொள்ளுதல், இன்னும் இத்தகைய தீமைகளின் பக்கம் வந்து செல்லக்கூடிய அனைத்து காரியங்களை விட்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மக்களுக்கு மத்தியில் குரோதங்கள் பாராட்டி கொண்டு, பகைமைகளை பாராட்டி கொண்டு, சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு, சின்ன சின்ன சிக்கல்களுக்கெல்லாம் நாங்கள் என்ன செய்யக்கூடாது, பிரிந்து செயற்படக்கூடாது. அதாவது வந்து சின்ன பிரச்சனையாக்கும், ஒரு குடும்ப பிரச்சனை அல்லது காணி பிரச்சனை, குழந்தைகளுடைய பிரச்சனை, இந்த மாதிரியான பிரச்சனைகளை என்ன செய்வார்கள் வந்து, அது ஒரு வகையான கடும் போக்கு நடந்து கொள்வார்கள். இந்த மாதிரியான ஒரு கடும் போக்கு என்பது வந்து இஸ்லாத்தில் வந்து சொல்லப்பட்ட வழிமுறை கிடையாது. மார்க்கத்துக்காக, ஏகத்துவத்துக்காக, இணை வைப்புக்கு எதிராக இந்த மாதிரி ஒரு மனிதன் வந்து ஒரு சகோதரனோட, ஒரு முஸ்லீமோட கோய்க்கிறான்னு சொன்னால், அங்கு அது வந்து என்ன செய்யும், அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நடைமுறையாக இருக்கும். ஆனால் சின்ன சின்ன சொந்த சின்ன சின்ன விஷயங்களுக்காக வேண்டி, விட்டுக் கொடுக்க முடியுமான விஷயங்கள், விட்டுக் கொடுத்து அனுசரித்து போக முடியுமான விஷயங்களுக்காக வேண்டி எல்லாம் என்ன செய்கிறார்கள், கோவித்துக் கொண்டு பிரச்சனை பண்ணி கொண்டிருக்கக்கூடிய நிலைமை வந்து என்ன செய்ய முடியாது, வெற்றி பெற்ற கூட்டத்தினுடைய கொள்கையாக அது இருக்க முடியாது என்பதை நாங்கள் விளங்கிக்கணும். ஏன்னா குறிப்பாக வந்து இந்த கொள்கையை பேசக்கூடியவர்கள் மத்தியில் வந்து இந்த மாதிரியான நிலைப்பாடு இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதாவது கொள்கையில தெளிவாக இருக்க வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும் என்றதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அனுசரித்து போக வேண்டிய சில விஷயங்கள், குடும்பம் என்று வந்துட்டா, மனிதன் வந்துட்டா, குறைபாடுகள் இருக்கும், நிறைகள் இருக்கும், குறைகள் இப்படித்தான் இருக்கும். அப்ப இந்த மாதிரி இருப்பதை எல்லாம் என்ன செய்ய மாட்டார்கள், அவர்கள் வந்து அனுமதிக்க மாட்டார்கள். அதையெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களுக்காக வேண்டிய எல்லாம் சண்டை பிடித்துக் கொண்டு, பிளவுபட்டு கொண்டு, இந்த உறவுகளை பாராட்டாமல், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, உறவுகளோடு நடந்து கொள்றதை பத்தி சொல்லும்போது, லைசல் வாசிலு பிமுகாஃபிஹி, அதாவது உறவுகளை சேர்ந்து நடக்கிறவன் வந்து தனக்கு தன்னோடு சேர்ந்து நடக்கிறவனோடு சேர்ந்து நடக்கிறவன் உறவை சேர்ந்து நடக்கிறவன் சொல்ல முடியாது. தன்னை சாப்பாட்டு கூப்பிடுறவனே சாப்பாட்டு கூப்பிடுறது, தன்னோட பேசுறவனோட பேசிக்கிறது, தன்னோட அன்பா பழகிறவனோட பழகிக்கிறது, இந்த மாதிரி ஆக்களோட இப்படி நம்ம நடந்துக்கிறோம்னு சொன்னா இது வந்து உறவு சேர்ந்து நடக்கிறது கிடையாது. யாரெல்லாம் உங்களை பிரிஞ்சு நடக்கிறானோ அவனோட சேர்ந்து நடக்கிறீங்க பாருங்க, அதுதான் உறவு சேர்ந்து நடக்கிறது. யாரெல்லாம் உங்களை வந்து வெட்டி வெட்டி போறானோ, உங்களோட ரத்த உறவுகள், உங்களோட ரத்த உங்களோட பிறந்தவன், உங்களோட குடும்பத்தான், இப்படி இருக்கிறவன் வந்து உங்களை வெட்டிட்டு போறான், உங்களை வந்து துண்டித்து கொண்டு போகிறான். அப்ப அவனோட நீங்க என்ன செய்யறீங்க, சேர்ந்து நடக்கிறீங்கன்னு சொன்னா அதுதான் என்ன செய்யும், உண்மையிலே உறவுகளை சேர்ந்து நடப்பதாக ஆகும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த மாதிரியான உலகம் சார்ந்த விஷயங்களில் வந்து, சமுதாயம் சார்ந்த விஷயங்களில் வந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும், விட்டுக் கொடுப்போடு, பணிவோடு அவர்களை வந்து அனுசரித்து போகக்கூடிய நிலைமை நாங்கள் இருக்கணும். ஆனால் நாங்கள் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம் சொன்னால், மறுபக்கம் இருக்கிறோம், மார்க்க விஷயங்களை கண்டுக்கிறோம் இல்லை. மார்க்க விஷயங்களில் வந்து அவங்க சிறுக்கு செஞ்சாலும் சரி, விதத்தை செஞ்சாலும் சரி, வெளிப்படையான இணைவேப்பில் இருந்தாலும் சரி, கவுளியா வழிபாட்டோடு இருந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, அதை பற்றி நம்ம எதுவும் பேச மாட்டோம். ஆனால் உலக காரியங்களில் சின்ன சின்ன விஷயங்களை கோச்சிக்கிறோம். உலக காரியங்களை சின்ன சின்ன விஷயங்களை கோவிக்கிறோம். நம்ம எதுக்காக வேண்டி கோவிக்க வேண்டுமோ, எதுக்காக வேண்டி எங்களது எதிர்ப்பை காட்ட வேண்டுமோ, அதுல வந்து எதிர்ப்பை காட்டாமல் இருக்கின்றோம். சின்ன சின்ன விஷயங்களுக்கு எதிர்ப்பை காட்டி கொண்டிருக்கின்றோம். எனவே அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களை, இந்த வித்தியாசங்களை நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். அதாவது அவர்களுக்கு எதிர்ப்பு காட்டுவதனுடைய நோக்கம் வந்து அவர்கள் நரகத்தில் போகணும்ன்றது அல்ல. அதாவது அவர்கள் அதிலிருந்து விடுபட வேண்டும். அந்த இணை வைப்பிலிருந்து, அந்த விதியாச்சுக்களிலிருந்து, மார்க்கத்துக்கு முரணான பாவங்களிலிருந்து. உதாரணத்துக்கு வட்டியோடு தொடர்பானவர்கள், உதாரணத்துக்கு இப்ப வட்டியோட தொடர்பானவர் நம்மளுக்கு 100% தெரியும். அவருடைய வியாபாரத்துல வட்டி இருக்குது, அவரு வட்டி இல்லாம அவருக்கு தாராளமா வாழலாம். ஆனாலும் கூட அவர் என்ன செய்யறாரு, அதை விட்டு ஒதுங்குறாருலான்னு சொன்னால் அது அவருக்கு அவர் செஞ்சுக்கிறாரு. நம்ம என்ன செய்யலாம், அவருக்கு சொல்லி நம்ம சொல்லி அவர் கேட்க போறா என்ன செய்யல, நம்ம போக வேண்டியதான், வர வேண்டியதான், சாப்பிட வேண்டியதான், தொடர்பு வச்சுக்க வேண்டியது. இப்படி நம்ம நினைப்போம் சொன்னா இது பிழையானது. என்ன செய்யணும், நம்ம அவருக்கு நம்ம வெளிப்படுத்துகின்ற அந்த எதிர்ப்பு, நம்ம அவங்களுக்கு அவருக்கு சொல்லி சொல்லி பார்த்து கேட்காத சந்தர்ப்பத்தில் அவரோட நம்ம கோவித்து நடக்கிறது. நான் உங்க வீட்டுக்கு வரமாட்டேன், ஏன்னா நீங்க வெளிப்படையா வட்டியோட இதாகிறீங்க, உங்க வீட்டில் நான் சாப்பிட மாட்டேன், குடிக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றது வந்து அவர் அதில் அந்த தீமையிலிருந்து கொஞ்சம் கொண்டு வரதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும். அவரை கொஞ்சம் சிந்திக்க வைக்கும், அவரை யோசிக்க ஆரம்பிப்பார். எதுக்காக நீங்க வராமிக்கிறாங்க, என் குடும்பம் எல்லாம் என்ன வந்து எதிர்க்குது, எல்லாருமே என்னை விட்டு தூரமாகறாங்க, அப்ப நான் செய்யறது இப்ப இதை விட்டு நான் தூரமாகணும், இதை நான் விடணும், இதை விட்டு நான் தௌபா செய்யணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு அவங்க போவாங்க. இது விதியாத்துக்களாக இருந்தாலும் சரி, இணை வைப்பாக இருந்தாலும் சரி, வேற வேற பாவங்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான முறையில் நாம் என்ன செய்யலாம், எதிர்ப்பை காட்டலாமே இல்லாம சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் என்ன செய்யறது, நம்ம வந்து கோவிச்சுக்கிறது, சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நாங்கள் பகை பாராட்டுகிறது. இது வந்து என்ன, மார்க்கத்தில் வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. இது வந்து வெற்றி பெற்ற கொள்கையுடைய அவர்களுடைய அந்த கொள்கை கிடையாது என்பதனையும் வந்து நாங்கள் செய்யணும், விலகிக் கொள்ள வேண்டியிருக்கின்றது. அதே நேரம் அன்புக்குரிய சகோதரர்களை, மனிதர்களுடைய உயிர்கள், செல்வங்கள், அவர்களுடைய கண்ணியம், மான மரியாதைகள், அவர்களுடைய அனைத்து உரிமைகள், அவர்களுக்கு பங்கம், இந்த எல்லா விஷயத்திலும் அவங்களுக்கு பங்கம் விளைவிப்பதை விட்டு என்ன செய்ய வேண்டும், நாங்கள் வந்து தவிர்த்து நடக்க வேண்டும். அவர்களுடைய சொத்துக்கள் விஷயத்தில், அவருடைய மானங்களுடைய விஷயத்தில், அவர்களுடைய செல்வங்களுடைய விஷயத்தில், இது அனைத்தும் என்ன செய்யும், ஒரு முஸ்லீமுடைய சொத்து, அவனுடைய மானம், இதெல்லாம் இன்னொரு முஸ்லீம் ஹராமாக இருக்கின்றது. அவனுக்கு வந்து அதையெல்லாம் அனுபவிக்க முடியாது, அவருடைய அனுமதி இல்லாமல், அவர்கிட்ட கேட்காம, அவருடைய சொத்திலிருந்தோ, அவருடைய பொருளாதாரத்தையும் எதையும் எடுக்க முடியாது. அப்ப எனவே இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கட்டாயமாக என்ன செய்ய வேண்டும், அவர் வந்து தவிர்த்து நடக்க வேண்டும். இதுல வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால், நமது மக்கள் வந்து சொத்துக்கள், பொருளாதார விஷயத்திலாம் அதெல்லாம் தெரியும் நம்மளுக்கு, என்ன அதெல்லாம் களவு, அதெல்லாம் அவர் எடுக்க முடியாது, கேட்காம எடுக்க முடியாதுன்னு சொல்லி. ஆனா மானம் சம்பந்தமான விஷயங்கள், அவருடைய கௌரவம் சம்பந்தமான விஷயத்திலாம் இதை பத்தி யோசிக்க மாட்டாங்க. அவருடைய அனுமதி இல்லாமல் நம்ம அவரை பத்தி பேச முடியாது, அவர் இல்லாத நேரத்தில் நம்ம பேசக்கூடாது, இப்படி இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. அதெல்லாம் தாராளமா என்ன செஞ்சிருவாங்க, எல்லாம் கழுவி முடிச்சிருது. அப்ப அதை பத்தி என்ன செய்யறது இல்ல, யோசிக்கிறது இல்ல. எனவே அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, இப்படி நாங்கள் வாழ்க்கையுடைய எல்லா விஷயங்களையும் வந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் கொஞ்சம் எங்களை கொஞ்சம் சீர்தூக்கி பார்த்து, எங்களுடைய நிலைமைகளை கொஞ்சம் மீள்பரிசீலனை செய்து, எங்களை நாங்களே சுய பரிசோதனை செய்து, எங்களை வந்து மாற்றிக்கொள்வதுதான் இந்த கொள்கையை உடையவர்கள், இந்த ஏகத்துவ கொள்கையில உறுதியாக இருப்பவர்கள், இந்த வெற்றி பெற்றவர்களுடைய வெற்றி பெற்றவர்களுடைய உண்மையான கொள்கையாக இருக்க முடியும் என்பதை வந்து நாங்கள் செய்யணும், விலகிக் கொள்ள வேண்டும். அதே நேரம் முஸ்லீம்களுடன் முஸ்லீம் அல்லாஹ்வுடன் அவர்களுக்கு நீதியை கொண்டு ஏவுறது எந்த அளவுக்கு சொன்னால், அல்லாஹ் என்ன சொல்கின்றான், அதாவது ஒரு கூட்டத்தின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு வந்து என்ன செய்யக்கூடாது, உங்களை வந்து அவர்கள் மீது நீதி செலுத்துவதை விட்டு தடையாக இருந்து விடக்கூடாது. ஒருவர் மீது உங்களுக்கு வெறுப்பிக்குது, ஒரு சமுதாயத்தின் மீது, ஒரு கூட்டத்தின் மீது வெறுப்பிக்குதுன்னு சொன்னால், அவர் பக்கம் நீதி இருந்தாலும் கூட என்ன செய்யறதில்ல, நம்ம வந்து அந்த நீதியை பேசுறதில்ல. ஏன்னா நம்ம அவரோட கோபம் தானே, அதுக்காக என்ன செய்யறதில்ல, அவருடைய அவருக்காக நமக்கு பேசுறதில்ல, அவர் பக்கம் நீதி, ஆனால் நம்ம பேச மாட்டோம். ஏன்னா நம்மளுக்குள்ள கோபம் வந்து என்ன செய்யுது, அது தடையா இருக்கின்றது நீதியை பேசுறதுக்கு. அல்லாஹ்வுத்தர என்ன சொல்றான் வந்து, மாற்று மாற்றவர்களா இருந்தாலும் கூட, அவர்கள் உங்களுக்கு எதிர்ப்பாளர்களா இருந்தாலும் கூட, அவர்களுடைய விஷயத்தில் உங்களுக்கு வந்து நீதி செலுத்துவதற்கு என்ன செய்யக்கூடாது, உங்களுடைய கோபம் தடையாக இருக்கக்கூடாது, உங்களுக்கு அவரை பிடிக்கல் என்ற தடையா இருக்கக்கூடாது. கட்டாயமாக உங்களுக்கு பிடிக்காத ஆளா இருந்தாலும் கூட, அவர் எந்த பக்கம் நியாயம் மிகுது அந்த பக்கம் தான் நீங்க என்ன செய்யணும், பேசியாக வேண்டும் என்ற விஷயங்களை இஸ்லாம் வந்து எங்களுக்கு சொல்லி காட்டுவே நாங்கள் பார்க்கணும். இப்படி ஏகப்பட்ட வழிகாட்டல்கள் இஸ்லாத்தில் வந்தால் குர்ஆனிலும் அஸ்ஸுன்னாவிலும் எங்களுக்கு இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்படி எங்களுக்கு தேவை எதையெல்லாம் மனித வாழ்க்கையில் எங்களுக்கு தேவைப்படுமோ அதை அனைத்திலும் வந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும், மிக சிறப்பாக, மிக அழகான வழிகாட்டல்கள் இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட அந்த வழிகாட்டல்களை நாங்கள் பின்பற்றி நடக்க வேண்டும். இவ்வாறே வந்து சமுதாயங்களில் சிறந்த சமுதாயம் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயத்தவர்கள், அவர்களில் வந்து மிகச் சிறப்புக்குரியவர்கள் வந்து நபித்தோழர்கள், குறிப்பாக நேர்வழி பெற்ற கலீபாக்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதே நேரம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயன் சொல்லப்பட்ட மற்ற 6 சஹாபாக்கள், மொத்தம் 10 பேர், அதுல வந்து 4 கலீஃபாக்கள் மற்ற 6 சஹாபாக்கள், இவர்கள் அதே நேரம் பத்ர்ல கலந்து கொண்டவர்கள், பையத்து ரிதுவான்ல கலந்து கொண்டவர்கள், முஹாஜிரின்கள், அன்சாரின்கள், இவர்கள் இவர்களை வந்து ஈமான் கொள்வதில் வந்து முந்தி கொண்டவர்கள், ஆரம்பத்தில் வந்து ஈமான் கொண்டவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆரம்பத்தில் ஈமான் கொண்டவர்கள் யாரு? அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சுமையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இது போன்ற ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்படி இஸ்லா ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், இப்படிப்பட்ட இவர்கள் அனைவரையும் வந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இவர்கள் அனைவரும் மூமின்கள், முஸ்லிம்கள், இஸ்லாத்துக்காக தியாகம் செய்தவர்கள் என்பதை வந்து நாங்கள் நம்ப வேண்டும், இவர்கள் மீது நாங்கள் பாசம் கொள்ள வேண்டும், இவர்கள் மீது நாங்கள் அன்பு செலுத்த வேண்டும், இதுவெல்லாம் மார்க்கத்தில் வந்து என்ன செய்யப்பட்டிருக்கின்றது, எங்களுக்கு வந்து வழிகாட்டப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது எங்களுக்கு நாங்கள் இருக்கக்கூடிய இந்த மார்க்கம் வந்து எங்களுக்கு அப்படியே அதாவது எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் கிடைச்சதால எங்களுக்கு அவங்கப்பட்ட கஷ்டங்கள் அவங்கப்பட்ட தியாகங்கள் எங்களுக்கு விளங்குதில்லை. அவங்க எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்தை பரப்புவதற்காக வேண்டி, இந்த மார்க்கத்தை சுமந்ததற்காக வேண்டி, இந்த மார்க்கத்தை வந்து ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி எவ்வளவு துன்பங்களை சொல்லனா துயரங்களை அவர்கள் சந்தித்தார்கள் என்பதெல்லாம் எங்களுக்கு விளங்குதில்லை. எனவேதான் நாங்க என்ன செய்யறோம் இல்ல, அவர்களுடைய பெயர்களை கூட எங்களை பிள்ளைகளுக்கு வைக்கிறதுக்கு நாங்க யோசிக்கிறோம் இல்ல. நாங்க என்ன யோசிப்போம், நாங்க வந்து கொஞ்சம் சின்ன பேராய்க்கணும், கொஞ்சம் அழகான பேராய்க்கணும், அப்படித்தான் நம்ம தேடுவோம், அப்படித்தான் நம்ம தேடுவோம். ஏன்னா அந்த அளவு கூட அதாவது அவருக்கு பேரெடுத்து நம்ம பிள்ளைகளுக்கு வைக்கிறது கூட நம்மளுக்கு விருப்பம் வருதில்லை. அப்ப நம்ம எப்படி அவங்க மீது அன்பு செலுத்தணும்னு சொல்ல முடியும், நம்ம எப்படி அவர்களுடைய வாரிசுகள் சொல்ல, சஹாபாக்களுடைய வாரிசுகள், வீர சஹாபாக்களுடைய வழித்தோன்றர்கள், இப்படி எல்லாம் நம்ம வீர கோஷங்கள் போடுவோம். இந்த கோஷங்கள் எல்லாம் வெற்றி கோஷங்கள், எந்த ஒரு பிரயோசனம் இல்லாத கோஷங்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன் வந்து வெற்றி பெற்ற கூட்டத்தில் இருக்கிறான்னு சொன்னால், உண்மையான கொள்கை இருக்கிறான்னு சொன்னால், கட்டாயமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி அவன் நேசிக்க வேண்டுமோ, அவர்களை பின்பற்ற வேண்டுமோ, அதே போன்று இஸ்லாத்துக்காக வேண்டி தியாகம் செய்த சஹாபாக்கள், இந்த உம்மத்திலே வந்து மிகச்சிறந்தவர்கள் சஹாபாக்கள், இந்த உம்மத்தில் வந்து மிகச்சிறந்தவர்கள் சஹாபாக்கள், அந்த சஹாபாக்கள் மீது பாசம் கொண்டவராக, அதிலும் குறிப்பாக வந்து நான்கு ஹலீஃபாக்கள், சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூடப்பட்ட சஹாபாக்கள், பதிரிலே கலந்து கொண்ட சஹாபாக்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, பதிரிலே கலந்து கொண்டவர்கள் எது வேண்டுமானாலும் செய்யட்டும், அல்லாஹ் தஆலா அவர்களுடைய பாவங்களை மன்னித்து விட்டான் அப்படின்னு சொன்னார்கள். பையத்து ரிதுவான் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஹுதைபியா உடன்படிக்கை, அந்த உம்ராவுக்கு சென்ற நேரத்தில் வந்து அந்த மரத்துக்கிழால் வந்து பையத் செய்தார்கள், அவர்களுடைய அந்த பையத்து அந்த அந்த பையத் செய்தவர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டான் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்படி ஏகப்பட்ட செய்திகள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரியான சஹாபாக்களை இவர்கள் முஹாஜிரின்கள், அன்சாரின்கள், அன்சாரிகள் பட்ட கஷ்டங்கள், முஹாஜிரின்கள் தங்களுடைய சொத்துக்களை, தங்களுடைய பொருளாதாரத்தை, தங்களுடைய சொந்த மண்ணை எல்லாம் அல்லாவுக்காக தியாகம் செய்துவிட்டு மதீனாவுக்கு வந்து மதீனாவில் குடிபெயர்ந்தது, மதீனாவில் இருந்தவர்கள் தாங்கள் வந்த வெளியேந்து வந்தவர்களை வந்தாம் வருத்தார்களாக பார்க்காமல் தங்களது சொந்த சகோதரர்களாக பார்த்து தங்களுடைய சொந்த சொத்தை, தங்களுடைய தாங்கள் கஷ்டப்பட்டு சேகரித்ததெல்லாம் அப்படி என்ன செய்தார்கள், விருப்பமான எங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த தியாகங்களை கொண்டு வருவதற்கு முயற்சிக்கிறது, எங்களுடைய வாழ்க்கையிலும் அவருடைய தியாகங்களை பிரதிபலிப்பதற்கு முயற்சிக்கிறது. எனவே இந்த விஷயம் வந்து ஈமானோடு சம்பந்தப்பட்டது. நபிமார்களை, நபி தோழர்களை நேசிப்பது என்பது ஈமானில் உள்ளது என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களை, அவர்கள் அவர்களிடம் உள்ள நல்ல விஷயங்கள் எதையெல்லாம் இருக்கின்றதோ அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும். அவர்களும் மனிதர்கள் என்ற வகையில் அவர்களும் என்ன செய்யலாம், பிழைகள் நடந்திருக்கலாம், அவர்களுக்குள்ள யுத்தங்கள் நடைபெற்றன, பல பிரச்சனைகள் பிற்பட்ட காலங்கள் ஏற்பட்டன, இந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் என்ன செய்ய தேவையில்லை, துருவி துருவி ஆராய்ந்து இதில் யாரு சரி, உதாரணத்து ஜமல் யுத்தம் என்று சொன்னால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு பகுதியில் இருக்கிறாங்க, மற்ற சஹாபாக்கள் இன்னொரு பகுதியில் இருக்கிறாங்க, அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு இன்னொரு பகுதியில் இருக்கிறாங்க, அப்போ இதில் வந்து யாரு சரி, யாரு பிழை, யாரு வெத்தினது, யாரு தோத்தது, இந்த பக்கம் சரி, இந்த பக்கம் பிழை, சிஃபின் யுத்தம் நடைபெறுது இஸ்லாமிய வரலாற்றில், அப்போ இந்த மாதிரியான அவர்களுக்கு சில குறைகள் நடைபெற்றன, சில தவறுகள் நடைபெற்றன, இந்த தவறுகள் எல்லாம் துருவி துருவி ஆராய்ந்து அதுக்கு அவர்களுக்கு என்ன செய்யக்கூடாது, நாங்க வந்து தீர்ப்பளிப்பதற்கு போயிடக்கூடாது, இது இவர் தான் சரி, இவர் பிழை, அப்படி எல்லாம் சொல்ல முடியாது. என்ன அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், அவங்க முழு பேரையும் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், ரதியல்லாஹு அன்ஹும் வரது அன், அல்லாஹ் தஆலாவும் அவர்களை பொருந்து கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்து கொண்டு விட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக சஹாபாக்களுடைய விஷயத்தை சொல்றான். அன்புக்கு பெருமைக்குரிய சகோதரர்களே, இந்த சஹாபாக்கள் என்று வரும்பொழுது வந்து மிக முக்கியமாக நாங்கள் அவருடைய வரைவிலக்கணத்தை சொன்னோம். யாரெல்லாம் சஹாபியாக மாறுவார் என்று சொன்னால், உயிரோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து அவர்களுக்கிடத்திலேயே என்ன மார்க்கத்தை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அந்த இஸ்லாத்தோடு மரணித்தவருக்கு தான் சஹாபின்னு நாங்கள் சொல்லுவோம். உயிரோடு அவரை செஞ்சுக்கணும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திச்சிருக்கணும், ரசூலுல்லாஹி இடத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கணும், இஸ்லாத்தோட மரணிச்சிருக்கணும். உயிரோடு இருந்திருப்பார் அவர் வந்து இஸ்லாத்தையும் ஏற்றிருப்பார், ரசூலா சந்திச்சு இல்லாமல் இருப்பார், ரசூல்லாவை சந்திச்சு இல்லாமல் இருப்பார், அப்ப சந்திச்சில்லாம இருந்தவர் வந்து அவர் என்ன செய்ய முடியாது, அவர் சஹாபியாக மாற முடியாது. உவைஸ் அல் கரணி என்று சொல்லக்கூடியவர் யமன்ல வாழ்ந்தார், அவர் வந்து சஹாபி கிடையாது. ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அவர் வந்து தன்னுடைய தாயை பார்க்கறதுக்காக இருந்தார், அவரு தாயுடைய தாய்க்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார். எனவே ரசூலா சந்திக்க அவருக்கு வர முடியல. அவர் வருவார் மதீனாவுக்கு, நான் இல்லாத காலத்தில் வருவார். வந்தா அவர் அடையாளங்களை சொல்றாங்க, அவருக்கு ஒரு 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 வகையான ஒரு தோல் நோய் ஏற்பட்டு அந்த தோல் நோய் இல்லாமலாகி அவருடைய முதுகுல வந்து ஒரு ஒரு காசு மாதிரி என்ன செய்து ஒரு ரவுண்டா என்ன செய்து ஒரு 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 தடயம் இருக்கின்றது. அதை நீங்க பாருங்க, பார்த்து அவர் தான் உறுதிப்படுத்தினா அவர்கிட்ட நீங்க என்ன செய்யுங்க, துவா கேளுங்க, துவா கேட்க சொல்லுங்க, துவா கேளுங்க, துவா கேட்க சொல்லுங்க அவர்கிட்ட, அவருடைய துவாவை எல்லாம் ஏற்றுக்கொள்வான் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் ஆட்சி காலத்தில் அவர் வாரார், அவர் அவங்க பார்க்குறாங்க, பார்த்து இவர் தான் உவைஸ், இவர் தான் உவைஸ் அல் கரணி அப்படின்றது வந்து உறுதிப்படுத்தப்பட்டது. பின்னர் ரசூலா சொன்னாங்க, அடையாளங்களை வைத்து உறுதிப்படுத்த பின்னால் அவர் கேட்குறாங்க, உங்களுக்கு தாய் ஒன்று இருந்தாங்களா, அப்போ தாயை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்களா, அதெல்லாம் கேட்டுட்டு அப்புறம் என்ன சொல்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே சொல்கிறாங்க வந்து எனக்காக நீங்கள் துவா செய்யுங்க அப்படின்னு. அவர் கேட்குறார், அவர் அதிசயப்படுறார், நீங்க அமீருல் முஃமினீன், நீங்க வந்து அல்லாஹ்வுடைய தூதரோட மிக நெருக்கமாக இருந்தவர், உங்களுக்காக நான் துவா செய்யறதா அப்படின்னு. இல்ல இல்ல, ரசூல்லா தான் சொன்னாங்க, உங்களை கண்ட அவங்கள்ட்ட துவா கேட்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த சஹாபி என்ன செய்யற, இந்த இவர் வந்து என்ன சஹாபி கிடையாது, இந்த வயசில் கருணி வந்து ரசூல்லா காலத்துல உயிரோட வாழ்ந்தவர், ரசூல்லா அவர் சந்திக்கல, இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொண்டாரு, ரசூல்லா வந்து சந்திக்கல. எனவே ரசூல்லாவை சந்தித்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க காபிர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள அபூ ஜஹல், உத்பா, ஷைபா, இவங்க எல்லாம் யாரு, சஹாபி கிடையாது. அவ ரசூல்லாவுடைய காலத்தில் உயிரோட வாழ்ந்து ரசூல்லா ஈமானோடையும் வாழ்ந்தாரு, ஆனா ரசூல்லா சந்திக்கலாட்டியும் அவங்க என்ன செய்ய முடியாது, சஹாபின்ற பட்டியலில் வர முடியாது. அதே நேரம் வந்து இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தோட அவர் மரணிக்கலன்னா கூட அவர் என்ன செய்ய முடியாது, சஹாபின்ற பட்டியலில் வர முடியாது. சிலர் வந்து ரசூல்லாவுடைய மரணத்தோடு நிறைய பேர் வந்து முர்த்தத் ஆயிட்டாங்க, கொஞ்சம் பேர் முர்த்தத் ஆயிட்டாங்க, கொஞ்சம் பேர் வந்து மார்க்கத்துடன் போயிட்டாங்க, ஜகாத்து கொடுக்க மாட்டோம், நாங்கள் வந்து சில சில மார்க்க கடமைகளை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க. அப்போ இவங்களுக்கு சஹாபின்னு சொல்ல முடியாது. எனவே கட்டாயமாக என்ன செய்ய வேண்டும், அவர் வந்து உயிரோடு ரசூல்லாவோட காலத்தில் உயிரோடு இருந்து ரசூல்லாவை நேரடியாக சந்தித்து ரசூல்லாவிடத்தில் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு முஸ்லீமாகவே அவர் மரணித்திருக்க வேண்டும். அதில் வந்து நஜ்ஜாசியை நாங்கள் பார்க்குறோம், நஜ்ஜாசி மன்னன் சொல்லி நாங்கள் பார்க்குறோமா இல்லையா, அவரும் வந்து முஸ்லீமாக வாழ்ந்தார், ஈமானை மறைச்சி கொண்டு வாழ்ந்தார், ஆனால் அவரும் சஹாபி கிடையாது. ஏன்னா அவர் ரசூல்லா வந்து சந்திக்கல, அவர் ரசூல்லாவை சந்திக்கல. எனவே ரசூல்லாவை சந்திக்காதவர்கள் சஹாபி ஆக முடியாது என்பதையும் வந்து நாங்கள் வினை கொள்ள வேண்டும். இப்படி யாரெல்லாம் அதாவது சஹாபாக்கள் என்ற அந்த பட்டியலில் வருகிறார்கள், 100,000 மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள், அவர் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களை பற்றிய அந்த வரலாறுகளை, அவர்கள் எப்போது பிறந்தாரு, எப்போது மரணிச்சாரு, அந்த விஷயங்களை எல்லாம் முழுமையாக பிற்பட்ட காலங்களில் வந்து அறிஞர்கள் வந்து என்ன செய்யறாங்க, எங்களுக்கு தொகுத்து வைத்திருக்கிறார்கள். அப்ப அவர்கள் யாரெல்லாம் சஹாபாக்கள் எங்களுக்கு தெரியுதோ அவர்களுடைய விஷயத்தில் வந்து நாங்கள் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும். அவர்களை நாங்கள் சாதாரணமாக என்னையும் உங்களையும் போன்ற சாதாரண மனிதர்களாக நாங்கள் அவர்களை நோக்கக்கூடாது. ஒரு இப்னு உமர் சொன்னதுக்காக, ஒரு இப்னு அப்பாஸ் சொன்னதுக்காக அப்படின்னு சொல்லி சாதாரணமாக இந்த சஹாபாக்களை வந்து மக்களுக்கு மத்தியில் என்ன செய்யக்கூடாது, தரம் குறைத்து பேசக்கூடாது. அந்த மாதிரி நிலைப்பாடுகள் நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு கொள்கை உடையவர்களே சில நேரம் என்ன செய்யறாங்க, அவருடைய கருத்துக்கு ஒரு சஹாபி உரணா இருக்கிறார் என்று சொன்னால் என்ன செய்வாங்க, தரக்குறைவா பேசுவாங்க. இப்னு உமர் சொன்னா நம்பிரலாமா, இப்னு அப்பாஸ் சொன்னா மார்க்கமாகமா, இப்னு அப்பாஸ் சொன்னா இப்னு உமர் சொன்னா மார்க்கமாகாது, அது வேற விஷயம். ஆனா அதுக்காக வேண்டி மக்களுக்கு மத்தியில் இப்னு உமர், இப்னு அப்பாஸ் எல்லாம் சும்மா சாதாரண என்னவங்கள மாதிரி மக்கள் மாதிரி என்ன செய்ய முடியாது, ஒரு 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 சாதாரணமாக அறிமுகப்படுத்த முடியாது. அப்ப எனவே இந்த விஷயங்கள்ல வந்து மிக தெளிவாக ஒரு முஸ்லீம் இருக்க வேண்டும். அவர்களை வந்து நேசிக்கிறது, அவர்களை கண்ணியப்படுத்துறது வந்து இந்த மார்க்கத்தில் உள்ள விஷயம் என்பதை வந்து நாங்கள் நினைக்கணும். ஆனால் அந்த கண்ணியம் என்ன செய்யக்கூடாது, அவர்கள் என்ன சொன்னாலும் மார்க்கமாகும், அவர்கள் என்ன செஞ்சாலும் மார்க்கமாகும் அந்த லெவலுக்கு போகக்கூடாது. அவர்கள் செய்தது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ததற்கு ஒப்பாக இருந்தால், அவர்கள் சொல்றது வந்து அவர்கள் சொன்னது செய்தது அவருடைய செயல் சொல் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவுக்கு ஒப்பாக இருந்தால் தான் நாங்கள் செய்வோம், அவர்களுடைய அந்த செயலை எடுத்துக்கொள்வோம். அது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல் செயலுக்கு மாற்றமாக இருந்தால் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், அதை எடுத்துக்கொள்ள மாட்டோம். ஏன்னா அவர்கள் மனிதர்கள், அவர்களுக்கும் பிழைகள் நடக்கலாம், அவர்களுக்கும் தவறுகள் நடக்கலாம். எனவே அதை அனைத்தையுமே வந்து நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்ற இந்த விஷயத்திலும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும். அதே நேரம் வந்து அவர்களுடைய நல்ல விஷயங்களை வந்து பரப்ப வேண்டும், அவர்களுக்கு ஏற்படக்கூடிய தீமைகள் என கூறப்பட்டவைகளை விட்டுவிட வேண்டும். அதாவது அவருடைய காலத்தில் ஏற்பட்ட சில சில தவறுகள் பிழைகள் அதையெல்லாம் நாங்கள் என்ன செய்யக்கூடாது, துருவி துருவி ஆராய்ந்து அதை பற்றியெல்லாம் பேசக்கூடாது. அதே நேரம் மக்களை வந்து நல்வழிப்படுத்தக்கூடிய அறிஞர்கள், நீதி செலுத்தக்கூடிய ஆட்சியாளர்கள், மார்க்கத்தினுடைய உயர் அந்தஸ்தும் ஏனைய முஸ்லிம்களை விட பல வகையிலும் சிறப்பு பெற்றவர்களையும் வந்து என்ன செய்ய வேண்டும், மதிப்பது. மார்க்க அறிஞர்களை, மார்க்கத்தை உயிர்ப்பிக்கக்கூடியவர்களை, மார்க்கத்தை போதிக்கக்கூடியவர்களை மதிப்பதும் வந்து இந்த மார்க்கத்தில் உள்ளதாக இருக்கின்றது. இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்றோம் சில சில மக்கள் வந்து என்ன செய்கிறார்கள், அதாவது நாங்கள் வந்து சில அறிஞர்களை நாங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டோம், அவருடைய கருத்துக்களை எடுத்துக்கொள்ள மாட்டோம்னு சொன்னால் என்ன செய்கிறார்கள், இந்த ஃபேஸ்புக்கில் இந்த சமூக வலைத்தளங்களில் வந்து மோசமான மாதிரி என்ன செய்யறது, அவங்க ஃபோட்டோக்களை போடுறது. உதாரணத்துக்கு வந்து இந்த இப்போ இருக்கக்கூடிய முஃப்தி உலாம், இந்த சவுதி அரேபியா இருக்கக்கூடிய முஃப்தி உலாம், முஃப்தி அந்த மார்க்க சட்டத்திட்டங்களை அந்த தீர்ப்புகளை கொள்கக்கூடியவரை வந்து என்ன செய்வார்கள், சிலர் என்ன செய்வார்கள், தாங்கள் சரியான கொள்கையில் இருக்கிறோம் என்று சொல்லிக்கொள்ளக்கூடியவர்கள், தாங்கள் வந்து ஏகத்துவத்தில் இருக்கிறோம் என்று சொல்லிக்கொள்ளக்கூடியவர்கள் கூட என்ன செய்வார்கள் சொன்னால், அவருடைய போட்டோக்களை வந்து ஒரு மாதிரியா போடுவாங்க, ஒரு கேவலமா போடுவாங்க. என்ன சொன்னா இவர் வந்து ஆட்சியாளர்களுக்கு வந்து இது பிடிக்கிறாரு, ஆட்சியாளர்களுக்கு வந்து என்ன செய்யறாரு, அந்த சேர்ந்து போற ஆட்சியாளர்களோட அப்படி இப்படின்னு சொல்லி மோசமாக விமர்சிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களை, அதாவது யாராக இருந்தாலும், அது சஹாபியாக இருந்தாலும் கூட, அல்லது பெரிய நாட்பெருமா அறிஞர்களாக இருந்தாலும் சரி, இமாம்களாக யாராக இருந்தாலும், அவர்கிட்ட வந்து செரிஃபில வர்றதுன்றது அது ஒரு சாதாரண விஷயம். அவர் சொன்னது அனைத்துமே வந்து சரியின்ற நிலைப்பாடு நம்ம இல்லை, ஆனாலும் கூட அவர்களை மதிப்பது என்பது இந்த மார்க்கத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்பதை வந்து நாங்கள் விளங்கிக்கணும். ஏன்னா இந்த மதிப்பு மரியாதைகளை நாங்கள் எங்களது பிள்ளைகளுக்கு, அடுத்த சமுதாயத்துக்கு நாங்கள் எட்டி வைக்க வேண்டியிருக்கின்றது. ஒரு காலம் சென்றதுக்கு பின்னால் என்ன செய்வார்கள் மக்கள் வந்து, என்னமோ நேரடியாக இவர் வந்து என்ன, எல்லாமே இப்போ கம்ப்யூட்டரில் தட்டினா எல்லாமே ஆகுது, எல்லாமே ஹதீஸ்லாம் நிறைய வந்துருதுன்னு சொல்லி எந்த ஒரு அறிஞரையோ மார்க்க அறிஞரையோ என்ன செய்ய மாட்டார்கள், அவர் மதிக்கக்கூடிய ஒரு நிலைமை வராது. இன்றைக்கு அந்த நிலைமை ஆகிக்குது. அதாவது மதுஹபு கிடையாது, ஒரு மனிதனை வந்து கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடாது என்ற அந்த இதிலிருந்து வந்து, அதெல்லாம் கூடாது, அந்த நிலைமை இருக்கக்கூடாது என்று அதிலிருந்து வந்து முழுமையாக எல்லோரையும் உதறி தள்ளக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருப்பை நாங்கள் பார்க்கோம். எப்படின்னு சொன்னால், நாங்கள் வந்து நேரடியாக எடுத்துப்போம், என்ன மார்க்கத்தை எடுத்துப்போம், எல்லாத்துக்கும் ஆதாரம் காட்டு, உள்ளத்துக்கும் காட்டு, இல்லாத்துக்கும் காட்டு. அது எல்லாத்துக்கும் எப்படி ஆதாரம் காட்டுறது, எல்லாத்துக்கும் இல்லைன்றது ஆதாரம். இல்லாத ஒரு விஷயம் வந்து இல்லைன்னு சொல்றோம்னு சொன்னால் அது மார்க்கத்தில் இல்லைன்றது ஆதாரம். ஆனால் எல்லாத்துக்கும் ஆதாரம் காட்டு, இல்லாட்டி எடுக்க மாட்டோம், அவருடைய அவரோட ஜுப்பா இப்படிக்குது, அவரோட தாடி இப்படிக்குது, அவருடைய அமைப்பு இப்படிக்குது, அவர் இப்படி பேசுறாரு, அவர் பேச மாட்டாரு, அப்படி இப்படின்னு சொல்லி என்ன செய்யறது இல்லை. அதாவது இந்த உலமாக்களை வந்து, அதாவது இவங்க எப்படி எதிர்பார்க்கறாங்க அந்த மாதிரி இருக்கணும் அவங்க, அப்படி இல்லாட்டி என்ன செய்யறது, உதிரி தள்ளக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களை, இந்த நிலைமை வந்து மிக மோசமானது. இது வந்து என்ன செய்யும் சொன்னால், இன்னொரு வகையான ஒரு தனி மனித வழிபாட்டை தான் செய்யும் கொண்டு போய் சேர்ப்பிக்கும். அவர் யாரை விரும்புகிறாரோ, அவர் அவருடைய கருத்தை யார் சொல்றாரோ, அவரை வந்து எந்த ஒரு கேள்வி பாரையும் இல்லாமல் பின்பற்றக்கூடிய ஒரு தனி மனித வழிபாட்டுக்கு தான் கொண்டு போய் சேர்ப்பிக்கும் என்பதை நாங்கள் வந்து விளங்கிக்கொள்ள வேண்டும். எனவே அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களை, இப்படி யாராக இருந்தாலும் கூட மார்க்கத்தில், அதாவது நாட்பெரும் இமாம்களாக இருந்தாலும் கூட, மற்ற அறிஞர்களாக இருந்தாலும் கூட, அவர்கள் செய்த சொன்ன நல்ல விஷயங்களை, சரியான விஷயங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் செய்த பிழைகள் இருக்கும் சொன்னால் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், அவருடைய பாவங்களை மன்னிக்கும். அப்படித்தான் அறிஞர்கள் எங்களுக்கு வழிகாட்டிருக்கிறார்கள். எப்படின்னு சொன்னால், அவர் சொன்னது பிழை என்று சொன்னால் என்ன சொல்வார்கள், அவர் வந்து இந்த விஷயத்தில் பிழை வெட்டுகிறாரு, அல்லாஹ் தஆலா அவருடைய பாவத்தை மன்னிக்கணும், அவருக்கு வந்து அல்லாஹ் தஆலா நேர் வழிகாட்டும், அப்படித்தான் சொல்லுவார்கள். ஆனால் மாற்றமாக வந்து இப்பொழுது நமது தமிழ் உலகத்தில் இருப்பதை போன்று திட்டி தீர்ப்பது, எப்படி அவர் என்ன, அவர் பெரிய ஆளா, அவருக்கு ஒண்ணுமே தெரியாது, ஒரு மடையன், அவர் ஒன்றும் தெரியாது, அப்படின்ன மாதிரி திட்டி தீர்க்கக்கூடிய வழிமுறையெல்லாம் மார்க்க அறிஞர்களுக்கு மத்தியில் இருக்கல, மார்க்க அறிஞர்கள் அப்படியே வழிமுறையை காட்டல என்பதை வந்து நாங்கள் என்ன செய்யணும், விலகிக்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட நல்லறிஞர்களை நேசிப்பதும் வந்து இந்த மார்க்கத்தில் வந்து மிக முக்கியமானது. அந்த நேசம் இருந்தால்தான் என்ன செய்யும், அவருடைய ஈமான் வந்து, ஈமானோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஏன்னா நல்லவர்களை நேசிப்பது, சஹாபாக்களை நேசிப்பது வந்து ஈமானோட சம்பந்தப்பட்ட ஒரு அம்சம் என்பதை வந்து நாங்கள் விலகிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே நேரம் வந்து சந்தேகம், இணை வைத்தல், பிளவு, நயவஞ்சகம், தீய குணங்கள் ஆகியவற்றை விட்டும் அல்லாஹூ தாலா வந்து அவர்களை பாதுகாத்து, அவர்கள் மரணிக்கும் வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழியை பின்பற்றி அவர்கள் அல்லாஹ் உறுதிப்படுத்த வேண்டும் என்று அவர்களுக்காக என்ன செய்ய வேண்டும், துவா கேட்க வேண்டும். யாருக்காக வேண்டி, எங்களுடைய அறிஞர்கள், மார்க்கத்தை போதிக்கக்கூடியவர்களுக்காக வேண்டி நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஏன்னா அவங்க மனிதர்கள், அவங்கள்ட்டையும் என்ன செய்யலாம், நயவஞ்சகம் ஏற்படலாம், அவங்கள்ட்டையும் பிளவு ஏற்படலாம், அவங்கள்ட்டையும் குஃபுர் வரலாம், அவங்கள்ட்டையும் பிதியத்துக்கள் ஏற்படலாம். எனவே இந்த மாதிரி நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டி நாங்கள் அவர்களுக்கான பிரார்த்தனை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் நாங்கள் என்ன செய்யணும், இருக்க வேண்டும். அப்போதுதான் எங்களுடைய ஈமான் என்ன செய்யும், சிறந்த ஒரு ஈமானாக இருக்கும் என்பதை நாங்கள் விளங்கிக்கொள்ளணும். அதே நேரம் வந்து அவர்கள் மரணிக்கும் வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழியில வந்து அவர்களை அல்லாஹ்வுக்கு உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் நாங்கள் வந்து துவா கேட்க வேண்டும். இவ்வாறு இஸ்லாமிய அடிப்படை கொள்கையில வந்து இந்த மாதிரி எதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றதோ, இது எல்லா விஷயத்தையும் நாங்கள் இங்கே சொல்ல முடியதில்லை, வெற்றி பெற்ற கூட்டத்தினுடைய எல்லா முழுமையாக எங்களுக்கு சொல்ல முடியதில்லை, எதெல்லாம் மார்க்கத்தில் அடிப்படையாக சொல்லப்பட்டிருக்கின்றதோ அவற்றையெல்லாம் பின்பற்றி அவற்றை வந்து இஸ்லாம் எங்களை காட்டி தந்த அந்த வரம்புக்குள்ளே இருந்து எந்த ஒரு கூட்டல் குறைத்தலும் இல்லாமல் இந்த கொள்கையை வந்து தெளிவாக நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், கொள்கையில வந்து உறுதியாக இருக்கிறோம் என்பதற்கு வந்து எடுத்துக்காட்டாக எங்களுடைய செயல்பாடுகளையும் நல்ல முறையில் அமைத்துக் கொண்டு யாரெல்லாம் இருப்பார்களோ அப்படிப்பட்டவர்கள் தான் என்ன செய்வார்கள், இந்த வெற்றி பெற்ற கொள்கையில் இருக்க முடியுமே அல்லாமல் யாரெல்லாம் இதற்கு மாற்றமாக வந்து ஒரு ஒரு இயக்கத்தை, ஒரு ஜமாஅத்தை, ஒரு தலைவரை வந்து பின்பற்றிக் கொண்டு அவர் சொன்னா தான் சரி, அந்த ஜமாத்த காலத்துல வந்து அங்கத்துவம் எடுத்தா தான் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் மாதிரி நினைச்சிட்டு இருப்பாருன்னு சொன்னால் அவர்களெல்லாம் என்ன செய்ய முடியாது, அவர் வந்து சரியான கொள்கைகளை இல்ல, அவர் வந்து வெற்றி பெற்ற கூட்டத்தில் இல்ல என்பதை வந்து நாங்கள் அடுத்த திட்டமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே நேரம் வந்து நாங்கள் சரியான கொள்கையில இருக்கிறத இந்த அளவுக்கு நாங்கள் வந்து நாங்கள் சரியான கொள்கையில் இருப்பதை நாங்கள் இந்த அளவுக்கு நாங்கள் விரும்புகின்றோமோ, இந்த அளவுக்கு அதுல வந்து நாங்கள் கரிசனை சேர்த்துன்றோமோ, அதே போன்று மற்றவர்களுக்கும் அந்த சரியான கொள்கை கிடைக்க வேண்டும், மற்றவர்களுக்கும் தூய இந்த மார்க்கம் கிடைக்க வேண்டும், அவர்களும் அந்த வெற்றி பெற்ற கொள்கையில வந்து சேர வேண்டும், அந்த வெற்றி பெற்ற கூட்டத்தில் வந்து சேர வேண்டும் என்பது என்ற அந்த ஆசை அந்த ஆர்வம் எங்களுக்கு இருக்க வேண்டும். அதாவது நான் மட்டும் எப்படியாவது சுருக்கம் போனா போதும், மற்றவன் எங்க போனாலும் பரவாயில்ல, அப்படி அவன் நரகம் போனாலும் சரி எங்க போனாலும் சரி அப்படின்ற மாதிரி என்ன செய்யக்கூடாது, ஒரு முஸ்லீம் இருக்கக்கூடாது. கட்டாயமாக அவர்களுக்கும் முடியுமான வரைக்கும் இந்த மார்க்கத்தை எட்டி வைத்து அவர்களுக்கும் நல்ல நஷ்டங்களை எடுத்து சொல்லி, இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படைகளை எடுத்து சொல்லி, இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஏகத்துவத்தினுடைய முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லி, ஏகத்துவத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய இணை வைப்புடைய வகைகளையும் அதனுடைய அந்த அம்சங்களையும் எடுத்து சொல்லி அதை விட்டும் தவிர்த்து உண்மையான முஸ்லீம்களாக அனைத்து மக்களையும் மாற்றுவதற்கான அந்த முயற்சியை நாங்கள் அனைவரும் எடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் என்ன செய்யலாம், உண்மையான கொள்கையுடையவர்களாக உண்மையான வெற்றி பெற்ற அந்த கொள்கைக்கு சொந்தக்காரர்களாக நாம் மாற முடியும். எனவே எல்லாம் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் இந்த சத்திய கொள்கையில உறுதியாக இதனை சத்தியத்தை சத்தியமாக அறிந்து படித்து விளங்கி இந்த கொள்கையை வந்து ஏற்றுக்கொள்ள, குறிப்பாக அன்புக்குரிய சகோதரர்கள் இந்த கொள்கை சார்ந்த விஷயத்துல வந்து ஒரு மனிதன் வந்து இன்னொருத்தர பார்த்து என்ன செய்ய முடியாது, கொள்கையை வந்து படிக்க முடியாது, தொழுகையை வந்து படிக்கலாம் ஒருத்தரை பார்த்து, ஹஜ்ஜை வந்து ஒருத்தரை பார்த்து என்ன செய்யலாம் படிச்சுக்கலாம், அவரோட போய் அவர் செய்யற மாதிரி செஞ்சுக்கலாம், தொழுகையை ஒருத்தர் செய்யற மாதிரி செஞ்சலாம். ஆனா கொள்கையை சார்ந்த விஷயத்தை பொறுத்தவரை வந்து கட்டாயமாக படிக்க வேண்டும். அறிவு அறிவோடு சம்பந்தப்பட்ட இது வந்து இது படிக்காமல் என்ன செய்ய முடியாது, சத்திய கொள்கை ஒரு மனிதனுக்கு வர முடியாது. எனவேதான் இன்றைக்கு நிறைய இயக்கங்கள் வந்து அதாவது வந்து வெற்றி பெறாமல் இருப்பதற்கு காரணம் வந்து அங்கே வந்து என்ன செய்யப்படுதில்லை, கொள்கை போதிக்கப்படுதில்லை, கொள்கையை பற்றி பேசப்படுதில்லை. குறிப்பாக நம்ம சமுதாயத்துக்கு மத்தியிலே பிரபல்யமாக இருக்கக்கூடிய தபலீக ஜமாத்து இது போன்ற இயக்கங்கள்லாம் இன்றைக்கு வெற்றி பெறாமல் இருப்பதற்கு காரணம், இந்த போன்ற இயக்கங்கள் எல்லாம் சரியான கொள்கையை மக்களுக்கு சொல்லாமல் இருப்பதற்கு காரணம் என்று சொன்னால் கொள்கையை வந்து என்ன செய்யறதில்லை, படிச்சு கொடுப்பது கிடையாது, கொள்கையை வந்து மக்களுக்கு போதிப்பது கிடையாது, அதை வந்து சொல்லு சத்தியத்தை சொல்வது கிடையாது. மாற்றமாக வந்து தொழுதா சரி, தொழுகை இது போன்ற அமல்களுடைய விஷயத்தில் மட்டும் ஆர்வம் காட்டுவதாக சுருக்கிக் கொள்றாங்க. எனவே அன்புக்கும் பெருமைக்கும் அவர்களை கொள்கை சார்ந்த விஷயத்தை பொறுத்தவரை கட்டாயமாக படிக்க வேண்டும். படித்துவிட்டு நான் கொள்கையில் இருக்கிறேன் என்பதை வந்து சொல்லிக் கொண்டிருந்தா மாத்திரம் போகாது, அதை வந்து செயல்பாட்டில் காட்ட வேண்டும், செயல்பாட்டில் காட்ட வேண்டும். எல்லா விதமான இபாதத்துக்களையும் நாங்கள் இங்கே எதெல்லாம் சொன்னோமோ அந்த விஷயங்கள்லாம் நாங்கள் காட்டும் பொழுதுதான் கட்டாயமாக நாங்கள் என்ன செய்யலாம், சத்திய கொள்கை இருக்கிறோம் என்பது தெளிவுபடும். அதே நேரம் அந்த கொள்கைக்கு மற்ற மக்களையும் அழைத்து இந்த வெற்றி பெற்ற கூட்டத்தில் அவர்களையும் அழைத்து செல்வதற்கான அந்த முயற்சியை ஈடுபட வேண்டும். எனவே எல்லாம் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் இந்த சத்தியத்தை சத்தியமாக விளங்கி அதை படித்து செயல்பட்டு கடைசி வரைக்கும் கடைசி நிமிடம் வரைக்கும் இந்த தூய ஏகத்துவ கொள்கையில இருந்து லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமாவோடு மரணிக்கக்கூடிய ஒரு நிலைமையை எனக்கும் உங்களுக்கும் இல்லாமல் அல்லாஹு தாலா ஆக்கி அருள்வானாக என்று கேட்டு விடைபெறுகின்றேன். ஹாதாமா இந்தி ஒலில் மைந்தல்லா வஸ்தஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.